بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறியதோர் இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்தில் உங்களை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக. நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலிருந்தே எங்களுடைய இந்த வகுப்பை ஆரம்பிக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். ஒரு வாரம் நபியவர்களின் வரலாறு, அடுத்த வாரம் புனித அருள்மறை அல் குர்ஆனின் விரிவுரை என்ற அந்த இரண்டு தலைப்புகளாக பிரித்து ஏற்கனவே நாம் நடத்தி வந்ததை போன்றே அந்த வகுப்புகள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இஷா தொழுகையை தொடர்ந்து இந்த இடத்திலே நடைபெற இருக்கின்றது என்ற செய்தியை உங்களுக்கு அறியத் தருவதுடன் எங்களுடைய இந்த சீரா வகுப்பை பொறுத்தவரையில் இதிலே நாம் ஒரு வகுப்பு என்ற அடிப்படையில் தான் இதை நாங்கள் நடத்தி வருகின்றோம். ஒரு பயான் நிகழ்ச்சியாக அல்ல. நபி அவர்களின் வரலாற்று குறிப்புகளில் இருந்து முக்கியமான சில விடயங்களை, அதுவும் ரஹீகுல் மக்தூம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூலை மையப்படுத்தி இந்த வகுப்பை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அந்த தொடரில் நாம் இறுதியாக ரமலானுக்கு முன்னால் இந்த வகுப்பை நிறுத்தக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் அவர்கள் மேற்கொண்ட மிக முக்கியமான ஒரு யுத்தமாகிய பத்ருடைய யுத்தம், அந்த பத்ருடைய யுத்தத்துக்கு எதுவெல்லாம் காரணமாக அமைந்ததனவோ அதை பற்றியும், அந்த பத்ர் யுத்தத்திலே நபிக்கும் தோழர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய வெற்றி, அந்த வெற்றிக்கு பின்னால் மதீனாவுலே ஏற்பட்ட நிலைகள், இந்த தலைப்புகளில் நாம் பல விடயங்களை படித்து வந்தோம். நமக்கு தெரியும் சோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அமைத்து ஒரு சில காலங்கள் செல்வதற்கிடையில் மிகப்பெரிய ஒரு போரை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை நபி அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுதான் அந்த பத்ருடைய யுத்தம். அந்த பத்ருடைய யுத்தத்திலே மனித கணிப்பீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹு தஆலா நபிக்கும் தோழர்களுக்கும் வழங்கினான். இந்த வெற்றியை மதீனாவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கும், அந்த தோல்வியை அடைந்து கொண்ட மக்காவாசிகள், அதேபோன்று மதீனாவுக்கு சுற்றுப்புறத்திலே இருந்த யாராலும் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளானார்கள். ஏனென்று சொன்னால், நபி அவர்கள் ஒரு வெளியூரில் இருந்து வந்து மதீனாவிலே தங்களுடைய ஆட்சியை அமைத்து ஒரு சிறிய காலப்பகுதியிலே மிகப்பெரிய ஒரு எதிரியை சந்தித்து, அதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நபியவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்ற அந்த நிலையை அவர்களே அநேகமானவர்களுக்கு சகித்துக் கொள்ள முடியாமல் போனது. அதன் விளைவாக ஒவ்வொரு சாராரும் அவரவருடைய சக்திக்கு உட்பட நபியவர்களுக்கு பல சூழ்ச்சிகளை செய்வதற்கு முன்வந்தார்கள். அந்த சூழ்ச்சிகளுடைய விடயத்தில் நபியவர்கள் மிக அவதானமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டார்கள். அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். நபி அவர்களை கொலை செய்து முடித்து விடுவதற்காக மக்காவுல இருந்து வந்த அந்த உமைர் இப்னு வஹ்புடன் நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதேபோன்றே மதீனாவுலே பூர்வீக குடிமக்களாக இருந்த யூத மக்கள், அவர்களுடன் நபி அவர்கள் எந்த முறையிலே நடந்து கொண்டார்கள் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தோம். அதிலே ஒரு முக்கியமான நிகழ்வுதான் பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய மதீனாவுலே இருந்த யூத ஒரு கோத்திரத்தினர்கள். மதீனாவுலே மிக முக்கியமாக மூன்று யூத கோத்திரத்தினர்கள் இருந்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்றே பனு கைனுகா என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய அந்த மதீனாவாசிகளில் இருந்த மிக முக்கியமான ஒரு கோத்திரத்துடன் அவர்கள் அதாவது உடன்படிக்கை செய்து நட்பு உறவுகளை மேற்கொண்டு வந்தார்கள். அடுத்தது ஔஸ் கோத்திரத்தினர்களுடன் நட்பு உறவை மேற்கொண்டு வந்தவர்கள் தான் பனு நதீர், அதே போன்று பனு குறைலாண்டு சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான இன்னும் இரண்டு யூத கோத்திரத்தினர்கள். இந்த அடிப்படையிலே பனு கைனுக்காயினர்கள் இவர்கள் அவர்களுடைய எதிர்ப்பு வலைகளை நபியின் மீது வீசுவதற்கு தயாராகின்றார்கள். அவர்கள் மிக வலிமை வாய்ந்தவர்கள். அந்த யூத கோத்திரத்தினர்கள் மூவரிலும் மிக வலிமை வாய்ந்தவர்களாகவும் மிகப்பெரிய படைப்பலத்தை கொண்டவர்களாகவும் பனு கைனுக்கா இனர்கள் இருந்த காரணத்தினால் நபி அவர்களின் மீது அவர்களுடைய எதிர்ப்பு வலைகளை, அதுவும் பத்ருடைய யுத்தத்தின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த எதிர்ப்புகளை பகிரங்கமாகவே காட்டுவதற்கு அவர்கள் முற்படுகின்றார்கள். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம், நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்து அவர்களுடைய அந்த இஸ்லாமிய ஆட்சியை அமைப்பதற்கு முன்னால் நபி அவர்கள் மேற்கொண்ட மிக முக்கியமான மூன்று அம்சங்களை நாங்கள் படித்தோம். அதிலே ஒன்றுதான் மஸ்ஜித் நபவியை நபி அவர்கள் கட்டியது. அடுத்தது அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையிலே அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது. மூன்றாவது தங்களுடைய பிரச்சார பணியை சுமூகமாக மன நிம்மதியுடன் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆங்காங்கே இருந்த எதிரிகளுடன் நபி அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், நட்பு உறவுகளை, ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதிலே மிக முக்கியமானவர்கள் தான் யூதர்கள். இந்த மூன்று விடயங்களும் நபி அவர்கள் மதீனாவுடைய ஆரம்ப காலத்திலே செய்து கொண்ட மிக முக்கியமான நடவடிக்கைகளாக வரலாற்றில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே யூதர்களுடன் நபி அவர்கள் உடன்படிக்கைகள் செய்யக்கூடிய நேரத்திலே பல நிபந்தனைகளை போட்டு அந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. ஆனால் நபி அவர்கள் அந்த உடன்படிக்கையை பேணுவதிலே அதனுடைய அந்த ஒவ்வொரு சட்டங்களையும் ஒவ்வொரு நிபந்தனைகளையும் பேணுவதிலும் மிக கண்ணும் கருத்தமாக நபியும் தோழர்களும் இருந்தார்கள். ஆனால் யூதர்களோ அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம். அவர்கள் மோசடி செய்வதிலே, துரோகம் செய்வதிலே, உடன்படிக்கைகளை முறித்து விடுவதிலே முன்னணியிலே திகழ்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் நபி அவர்களுடன் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கைகளுக்கு எந்த விலையும் எந்த மதிப்பும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கவில்லை. எந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்குமோ அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அந்த உடன்படிக்கையை முறிப்பதற்கு முற்பட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்பதை போன்று அவ குல்லமா அஹது அஹதன் நபதஹு ஃபரீகும் மின்ஹும். அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அவ குல்லமா அஹது அஹதன், அவர்களே அவர்களுடன் நபியே நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால், அல்லது அவர்கள் உங்களுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால், நபதஹு ஃபரீகும் மின்ஹும், அவர்களே ஒரு கூட்டத்தினர்கள் அதை முறித்து விடவில்லையா? எப்பொழுதுதான் உடன்படிக்கைகளை செய்து கொண்டாலும் அதை அவர்கள் முறித்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். அந்த அடிப்படையிலே அந்த உடன்படிக்கையை முறிப்பதிலே மிக மும்முரமாக செயல்பட்டவர்கள் தான் அந்த யூதர்கள். அதிலே விசேஷமாக பனு கைனுக்கா கோத்திரத்தினர்கள். ஆகவே அதற்கு சில உதாரணங்களை இந்த இடத்திலே நாங்கள் சுருக்கமாக பார்க்கக்கூடிய நேரத்திலே இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த வரலாற்று சீராவுடைய கிதாபிலே பதிகின்றார்கள். ஷாஸ் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வயோதிகர், யூத ஒரு வயோதிகர் இருந்தான். அவன் வந்து நபி அவர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை வழிகாட்டக்கூடியவனாக இருந்தான். அவன் மிக வயதிலே முதிர்ந்தவனாக இருந்த பொழுதிலும் நபி அவர்களின் மீதும் தோழர்களின் மீதும் அவனுடைய எதிர்ப்பை பகிரங்கமாகவே காட்டக்கூடியவனாக இருந்தான். அதே நேரத்தில் முஸ்லிம்களின் மீது மிகப்பெரிய குரோதமும் வெறுப்பும் கொண்டவனாக இருந்தான். இவன் என்ன செய்கின்றான், ஒரு நாள் தினம் என்ன செய்கின்றான், ஒரு வாலிபனை அழைத்து அவுஸ் ஹசரஜ் கோத்திரத்தினர்கள் அவர்கள் இப்பொழுது இஸ்லாத்திலே சாரி சாரியாக கூட்டம் கூட்டமாக இணைந்து அவுஸ் ஹசரஜ் கோத்திரத்தினர்கள் நபியுடன் இணைந்து கொண்டிருப்பதை இவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஏன், அவர்களுடைய அதாவது நண்பர்களாக இருந்தவர்கள். நபியவர்கள் வருவதற்கு முன்னால் ஹசரஜ் கோத்திரத்தினர்கள் பனு கைனுகா கோத்திரத்தினர்களுடன் நட்பு உறவுகளை செய்து கொண்டே அவர்களோடு இருந்தவர்கள். இப்பொழுது எங்களை விட்டு சென்றே முஹம்மதுடன் சேர்ந்து இவர்கள் அந்த மதம் மாறிவிட்டார்களே என்ற அந்த வெறுப்பும் அந்த குரோதம் அவனுடைய உள்ளத்திலே பொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே இவர்கள் நிம்மதியாக இருப்பதை இவனால் பார்க்க முடியவில்லை. ஆகவே யூதர்களை ஒரு வாலிபனை அழைத்து சொல்லுகின்றான் நீ அந்த அவுஸ் ஹசரஜ் கோத்திரத்தினர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய அவர்களுடைய சந்தைகள் அல்லது அவர்களுடைய அந்த கூட்டங்களுடைய இடத்துக்கு சென்று ஜாஹிலியா காலம் என்று சொன்னால் இவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால், நபியவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் நிகழ்ந்த சில நிகழ்வுகள், எப்படி நீங்கள் பரஸ்பர பகைமையுடையவர்களாக இருந்தீர்களோ அந்த பழைய பகைமைகளை அவர்களுக்கு நீ ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு வெறுப்பை நீ தூண்டி விடுவாயாக என்று ஒரு சூழ்ச்சி செய்கின்றான் இந்த ஷாஸ் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கயவன், இந்த அநியாயக்காரன். ஆகவே அந்த அடிப்படையிலே அவன் சொல்லுகின்றான், விசேஷமாக யௌமு புஆஸ், புஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், அதாவது ஔஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்களுக்கு மத்தியிலே சுமாராக 300 வரைக்கும் அவர்கள் யுத்தம் செய்து வந்தவர்கள். அதிலே இறுதியாக ஒரு யுத்தமாக நபி அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வுதான் புஆஸ் என்று சொல்லக்கூடிய யுத்தம். அதிலே அந்த இரு தரப்பினர்களும் மிக முக்கியமான தலைவர்களை எல்லாம் அவர்கள் இழந்தார்கள். அதனால் அதிலே விசேஷமாக ஔஸ் கோத்திரத்தினர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு அவர்கள் மக்காவுக்கே ஓடி சென்று விட்டதாக வரலாறு கூறுகின்றது. இந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வை பற்றி அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டினால் அவர் என்ன செய்து விடுவார்கள், மீண்டும் அந்த பழைய நிலைக்கு மாறி அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கி விடலாம் என்ற சிந்தனையிலே இந்த யூத வாலிபனை அனுப்பிவிடுகின்றான் இந்த ஷாஸ் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வயோதிக யூத மனிதன். அவர் சென்று இவர்களுக்கு மத்தியில் இதை பேசுகின்றான். புஆஸ் என்று சொல்லக்கூடிய யுத்தத்தை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில கூட பார்க்கலாம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த யௌமு புஆஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கின்றதே, இதை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிகழ்வாகத்தான் ஆக்கியிருக்கலாம். ஏனென்றால் நபி அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் இறுதியாக நடைபெற்ற ஒரு யுத்தம் தான் புஆஸ். இதை நபி அவர்களுடைய பிரச்சார பணிக்கு ஒரு சாதகமாக அல்லாஹு தஆலா அமைத்துக் கொடுத்தான் போலும் என்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் மதீனாவுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே ஔஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்கள் அவர்களுடைய முக்கியமான தலைவர்களை இழந்து அவர்கள் பிளவுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நபி அவர்கள் மதீனாவுக்கு செல்லுகின்றார்கள். இது அந்த இரு சாரார்களையும் இஸ்லாத்திலே இணைத்துக் கொள்வதற்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக நபி அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது. ஏன், இரு சாரார்களும் பார்த்தார்கள் நபியுடைய அந்த உறவை நமக்கு எடுத்துக்கொண்டால் அந்த எதிரணிக்கு அந்த அடுத்த கோத்திரத்தினர்களுக்கு எதிராக நபியோடு சேர்ந்து அவர்களோட சண்டையிடலாம் என்ற கணிப்பிலே இரு சாரார்களும் நபியை நெருங்க ஆரம்பித்தார்கள். ஆகவே அது ஒரு சாதகமானதாக இருந்ததுன்னு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை நபி அவர்கள் அந்த முறையில் தான் கடைபிடித்தார்கள். ஆனால் இந்த யூதர்களோ என்ன செய்தார்கள், அந்த புஆஸுடைய நாளை பற்றி ஞாபகப்படுத்தி அதில் ஏற்பட்ட அந்த அழிவுகள் அந்த இழப்புகளை எல்லாம் ஞாபகப்படுத்தினால் மீண்டும் இவர்கள் ஒரு யுத்தத்துக்கு தயாராகி விடுவார்கள் என்ற கணிப்பிலே இதை செய்கின்றான். அப்பொழுது அந்த மக்களுக்கு மத்தியிலே அதை ஞாபகப்படுத்திய நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே அந்த பழைய எண்ணங்கள் இழந்த தலைவர்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் பொங்கி வருகின்றது. ஏன், புதிதாக இஸ்லாத்திலே இணைந்தவர்கள் தான் அந்த ஔஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்கள். இப்பொழுது இரு சாரார்களும் அவர்கள் ஔஸ் கோத்திரத்தினர்களை அழைக்க இந்த பக்கத்திலே ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்கள் அவர்களுடைய சகாக்களை அழைக்க ஒரு பெரிய யுத்தத்துக்காக தயாராகி மதீனாவுக்கு வெளியே உள்ள ஹர்ரா என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு ஆயுத முனையுடன் அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், வெளியேற ஆரம்பித்து விடுகின்றார்கள். இந்த செய்தி எப்படியோ நபி அவர்களுக்கு மிக வேகமாக கிட்டுகின்றது. நபி அவர்கள் முஹாஜிர்கள் சில சஹாபாக்களோட மார்க்க விடயங்களை கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை அழைத்துக் கொண்டு வெகு வேகமாக நபி அவர்கள் அந்த ஔஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்கள் சண்டையிடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஹர்ராவுடைய பகுதிக்கு நபியவர்கள் வந்து உருக்கமான ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள், யா மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, அன்சாரிகளே, அல்லாஹ் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அபிதாவல் ஜாஹிலியத்தி வஅன பைன அபஹுரிக்கும் பஅத அன் ஹதாக்கும்ல்லாஹ் லில் இஸ்லாம், அல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் பக்கம் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னாலா நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நிலையிலுமா ஜாகிலியா காலத்துடைய இந்த பழமைகளை நீங்கள் பேசி சண்டையிட ஆரம்பிக்கின்றீர்கள். நீங்கள் விவேகமாக புத்தியுடன் நீங்கள் நடந்து கொள்ளக் கூடாதா என்று அவர்களுடைய புத்திக்கு படக்கூடியவாறு பேசுகின்றார்கள். வாக்ரமக்கும் பிஹி, அதே போன்றே வகத அபிஹி அங்கும் அம்ரல் ஜாஹிலியா வஸ்தன்கதக்கும் பிஹி மினல் குஃப்ரி வல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தி ஜாஹிலியா காலத்துடைய அந்த பழமைகளை உங்களுடைய உள்ளங்களில் இருந்து வேரோடு பிடுங்கி எடுத்து உங்களை அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தின் மூலம் கண்ணியப்படுத்தியதற்கு பின்னாலா அதுவும் நான் உங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் பழைய நிலைக்கு மாறலாமா என்று நபி அவர்கள் கேட்ட நேரத்திலே அப்பொழுதுதான் அவர்களுக்கு என்ன வருகின்றது, சுயநினைவு வருவதை போன்று ஆயுதங்களை கீழே போடுகின்றார்கள். ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்துக் கொண்டு முசாஃபஹா முஆனக்கா செய்து கொண்டு அந்த இடத்திலே இருந்து என்ன செய்து விடுகின்றார்கள், பிரிந்து விடுகின்றார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது. யூதர்களுடைய அந்த ஒரு சூழ்ச்சி சஹாபாக்களுக்கு மத்தியிலே புலவை ஏற்படுத்துவதற்கு பழைய நிலைகளை அவர்களுக்கு மத்தியிலே தூண்டி விடுவதற்கு எடுத்த ஒரு முயற்சி தோல்வி காணுகின்றது நபி அவர்களுடைய அந்த சிறந்த நடவடிக்கையின் மூலமாக. அதே போன்று இன்னும் ஒரு நிலை நடைபெறுகின்றது. என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் அவர்களுடைய இன்னும் ஒரு முயற்சியிலே ஒன்றுதான், அந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு எப்பொழுதுமே அவர்கள் தொந்தரவு கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அன்சாரி சஹாபாக்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் தொந்தரவு கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களோட கொடுக்கல் வாங்கல்கள் செய்யக்கூடிய நேரத்திலே மிக மோசமான முறையிலே நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அந்த யூதர்கள் ஏதாவது கொடுக்க இருந்தால், கடன்கள் கொடுக்க இருந்தால், அதை அட்டி சொல்லி சொல்லி அதை என்ன செய்வாங்க, கொடுக்காம அப்படியே ஏதாவது ஒரு முறையிலே அவர்கள் தட்டி கழித்து விடுவார்கள். அதே நேரத்தில் அந்த முஸ்லிம்களிடத்திலே இருந்து ஏதாவது அவர்களுக்கு வர இருந்தால், கடன்கள் வர இருந்தால், இரவு பகலாக தொந்தரவுகளை கொடுத்துக் கொண்டே அவர்களை அலட்டிக் கொண்டே இருப்பார்கள். அதே போன்று இன்னும் ஒரு நடவடிக்கை செய்தார்கள். வேணுமென்றே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போன்று நடித்து விடுவார்கள். பகல் பொழுதிலே மாலையாக கூடிய நேரத்திலே இஸ்லாத்திலே இருந்து அவர்கள் வெளியேறியதாக பிரகடனப்படுத்துவார்கள். எங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கின்றது. எதற்காக என்று சொன்னால், அந்த இஸ்லாத்தை ஏற்ற அன்சாரிகள் அந்த ஔஸ் ஹசரஜ் கோத்திரத்தினர்களுடைய உள்ளத்திலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி. இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான். அந்த யூதர்களை பற்றி அவர்களை வேதக்காரர்களை அல்லாஹு தஆலா அழகாக அழைத்து சொல்லுகின்றான், யா அஹ்லல் கிதாபி லிம தக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி வ அன்தும் தஷ்ஹதூன், நீங்கள் பார்த்துக்கொண்டே அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகளை நீங்கள் ஏன் மறுக்குகின்றீர்கள், யா அஹ்லல் கிதாபி லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்தூமூனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன், நீங்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் ஒன்று ஒன்று ஏன் கலந்து விடுகின்றீர்கள், நீங்கள் அறிந்து கொண்டே சத்தியத்தை ஏன் மறைத்து விடுகின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். وقال الطائفه من اهل الكتاب, அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு சாரார் எப்படி சொல்வார்கள் தெரியுமா, ஆமினூ பில்லதி உன்ஸில அலல் லதீன ஆமனு வஜ்ஹன் நஹார் வக்ஃபுரு ஆகிரஹு லஅல்லஹும் யர்ஜுன். என்ன சொல்வார்கள் இந்த ஈமான் கொண்டவர்கள் என்று யார் சொல்வாங்க, அந்த மதீனாவில் இருந்த அன்சாரிகளை சுட்டிக்காட்டி சொல்வார்கள், இந்த ஈமான் கொண்ட மக்களின் மீது இறக்கப்பட்டது என்ன குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் பகல் பொழுதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள், வக்ஃபுரு ஆகிரஹோ மாலையாக கூடிய நேரத்திலே அதை மறுத்து விடுங்கள், எதனால் தெரியுமா, லஅல்லஹும் யர்ஜிஊன், உங்களை பார்த்து அந்த இஸ்லாத்திலே இணைந்தவர்கள் மதம் மாறிவிடலாம், மீண்டும் இஸ்லாத்திலே இருந்து வெளியேறி விடுவதற்காக வேண்டி நீங்க இப்படி ஒரு முறையை கையாளுங்கள் என்று அவர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்வார்கள். இது ஒரு மிக ஒரு கடுமையான, மிகவும் ஒரு மோசமான போக்கா இல்லையா, மிகவும் ஒரு மோசமான ஒரு போக்கை அவர்கள் கடைபிடித்தார்கள். இப்படியாக அவர்களுடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹு தஆலா தொடராக அந்த சூரத்து ஆலை இம்ரான்ல நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்ன ஆரம்ப பகுதியில் அவர்களுடைய இந்த முறைகள், அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் பகிரங்கமாக நடந்து கொண்ட முறைகளை அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் நபி அவர்கள் மிகப்பெரிய சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள். ஏன், ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது, அதை அவர்கள் நேரடியாக முறிக்கும் வரைக்கும் நாங்கள் முன் வந்து முறித்துவிடக் கூடாது, ஏதும் ஒரு யுத்தத்துக்கு நாங்கள் தயாராகிவிடக் கூடாது என்ற நிலையில் நபி அவர்கள் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டார்கள். மிக சகிப்புத்தன்மையுடன் அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆகவே முஸ்லிம்களிடத்தில் இருந்து ஏதாவது வர இருந்தால் அதை அவர்கள் என்ன செய்வார்கள், கேட்டுக்கொண்டே அவர்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருப்பாங்க. இவங்க கொடுக்க இருந்தால் கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு கணிப்பில் இருந்தது ஏற்கனவே நாங்கள் இதை சொல்லி இருக்கின்றோம். அவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன சொல்வார்கள், நாங்கள் அந்த உம்மிகளாகிய எழுத படிக்க தெரியாதவர்கள், ذلك بانهم قالوا ليس علينا في الاميين سبيل, உம்மிகளாகிய எழுத படிக்க தெரியாதவர்களுக்கும் எங்களுக்கு என்ன தொடர்பு, அவங்களோட பொருள் எல்லாம் எங்களுக்கு சாப்பிடுறதுல எந்த குற்றமும் கிடையாது என்று ஒரு கணிப்பு இருந்தது. அப்படி ஒரு நிலை அவர்களிடத்தில் இருந்தது. அந்த யூதர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். وَمِنْ أَهْلِ الْكِتَابِ مَنْ إِنْ تَأْمَنْهُ بِقِنْطَارٍ يُؤَدِّهِ إِلَيْكَ, அல்லாஹு தஆலா மிக நேர்மையாகத்தான் குர்ஆனிலே பேசுகின்றான். யூதர்களில் ஒரு சாரார் இருந்தார்கள், அவர்களிடத்திலே ஒரு தங்க குவியலைத்தான், ஒரு குவியல் பெருமதியான ஒரு பெரும் குவியல், அது தங்கமோ வெள்ளியோ நாணயங்களோ எதுவாக இருந்தாலும் கொடுத்து அடமானம் வைத்தாலும் அதை அவர்கள் உரிய நேரத்திலே திருப்பி கொடுத்து விடுவார்கள். وَمِنْهُمْ مَنْ إِنْ تَأْمَنْهُ بِدِينَارٍ لَا يُؤَدِّهِ إِلَيْكَ إِلَّا مَا دُمْتَ عَلَيْهِ قَائِمًا, அவர்களில் இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், ஒரு தங்க காசைத்தான் அவர்களிடத்திலே கொடுத்து அதை அமானிதமாக கொடுத்து விட்டாலும் அதை நீங்கள் அலட்டி கஷ்டப்பட்டு கேட்டாலே அன்றி அவர்கள் அதை திருப்பி கொடுக்க மாட்டார்கள். இப்படியும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا لَيْسَ عَلَيْنَا فِي الْأُمِّيِّينَ سَبِيلٌ, எழுதப்படிக்கின் மீது எங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது, இவர்களுடைய சொத்துக்களை சாப்பிடுறதுல எங்களுக்கு எந்த தப்பும் கிடையாது, நாங்கள் எழுத படிக்க தெரிஞ்ச நல்ல வேதத்தை உடையவர்கள். ஆகவே இந்த எழுத வாசிக்க தெரியாத மடையர்களுடைய சொத்தை சாப்பிடுறது எங்களுக்கு எந்த பாவமும் குற்றமும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் மிக மோசமான யூதர்களுடைய நிலைப்பாடுகளா இல்லையா? இந்த முறையிலே இருந்து முஸ்லிம்களுக்கு இவர்கள் உல ரீதியாகவும் ஒரு தொந்தரவுகளை பண ரீதியாக பொருளாதார ரீதியாக கொடுத்தது மாத்திரமின்றி உல ரீதியாகவும் ஒரு தாக்கத்தையும் ஒரு பெரும் சுமையையும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், யூதர்கள் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் நபி அவர்கள் அந்த மதீனாவுடைய பொதுவான பாதுகாப்பை கருதி இந்த நிலைகள்ல எல்லாம் மிக ஹிக்மத்தான முறையிலே சமாதானமாகவே நபி அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இவர்கள் இன்னும் ஒரு படித்தரம் முன்னேறி சென்று என்ன செய்கின்றார்கள், அந்த உடன்படிக்கையை முறிப்பதற்கு அவர்கள் முற்பட்டு விடுகின்றார்கள். அதிலே நபி அவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்தவர்கள் ஒருவனாக இருந்தவன் தான் காபு பின் அஷ்ரஃப். அவனை பற்றி பின்னால் வரும். அவன் எப்படி மோசமாக சஹாபாக்களின் மூலமாக கொலை செய்யப்பட்டான் என்ற சம்பவத்தை பின்னால் எங்களுக்கு பார்க்கலாம். அந்த காபு பின் அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடியவனும் மிகப்பெரிய ஒரு கயவனாகவும் மிகப்பெரிய ஒரு கொடியவனாக இருந்தான். நபிக்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். ஆகவே இந்த பனு கைனுகா கோத்திரத்தினர்கள் மதீனாவுல ஏற்கனவே சொன்னதை போன்றே பூர்வீக குடிமக்களாக இருந்தார்கள். அவர்கள் பல கைத்தொழில்களை செய்திருந்தார்கள். என்ன கைத்தொழில்கள் என்று சொன்னால், அவர்கள் விசேஷமாக இந்த அதாவது இரும்பு அந்த இரும்பு நல்ல ஆயுதங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்றே என்ன செய்வார்கள், இன்னும் பாத்திரங்களை தயார் செய்யக்கூடியவர்களாகவும் தங்கவள்ளி இந்த உருக்கக்கூடியவர்களாகவும் இப்படியான பல கைத்தொழில்களை செய்யக்கூடியவர்களாக ஆபரணங்களை செய்யக்கூடியவர்களாகவும் பல கைத்தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களிடத்திலே ஆயுதங்கள் அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்தது. ஆகவே அந்த ஆயுதங்களை சேகரித்துக் கொள்வதற்கு அதை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். சுமார் அவர்கள் 700 பேர்கள் தான் இருந்தாங்க மதீனாவுல. மொத்தத்தில் அவங்க 700 பேர்கள் தான் இருந்தார்கள். அவர்களிடத்தில் இப்படியான ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது. இந்த நேரத்திலே ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று பத்ருடைய யுத்தத்தின் வெற்றிக்கு பின்னால் இவர்களினால் இந்த வெற்றியை சகித்துக் கொள்ள முடியாமல் அவர்களுடைய அடாவடித்தனங்களும் அவர்களுடைய அந்த மோசமான நடவடிக்கைகளும் மதீனாவுலே அதிகரிக்க தொடங்குகின்றது. அவர்கள் மதீனாவுல அவ்வப்போது குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இவர்களுடைய நிலைமை முத்தியதை பார்த்த நேரத்திலே நபி அவர்கள் அவர்களை ஒரு நாள் தினம் என்ன செய்கின்றார்கள், அழைக்கின்றார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்குள்ளே அவர்களை ஒரு நாள், ஏன்னா அவங்க கோட்டைகள்ல மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில கோபுரங்கள் கோட்டைகளிலே வசித்து வந்தவர்கள். அவர்களை மதீனாவுக்குள்ளே நபி அவர்கள் அழைத்து அல்லது அவர்களுடைய ஒரு சந்தை இடத்திலே நபி அவர்கள் செல்லுகின்றார்கள். பனு கைனுகாவினர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய ஒரு சந்தை இடத்திலே நபி அவர்கள் சென்று அவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், யூதர்களே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். யா மஅஷர யஹூத் அஸ்லிமு, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். قبل ان يصيبكم مثل ما اصاب قريشا قريش கோத்திரத்தார்களுக்கு ஏற்பட்ட அழிவு உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நபி அவங்க ஒரு எச்சரிக்கும் துணியிலே அவர்களோட பேச முற்படுகின்றார்கள். அந்த குறைஷிகளுக்கு ஏற்பட்ட அழிவை நீங்க கண்கொண்டு பார்த்தீர்கள். இது போன்ற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அவங்க என்ன சொன்னாங்க, எள்ளி நகை பாடுகின்றார்கள். முஹம்மதே, அந்த குறைசி மக்கள் யாரே, நாங்க யாரப்பா? அந்த குறைசிகள் வந்து யுத்தத்தில எல்லாம் பெரிய அளவுக்கு தேர்ந்தவர்கள் கிடையாது. அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாத மக்களை நீங்க கொண்டே ஒரு வெற்றி பெற்றதை பேச்சு நீங்க என்ன செய்கின்றீர்கள், பெருமிதமாக பேசுகின்றீர்கள். எங்களோட கொஞ்சம் யுத்தம் செய்து பாருங்க. என்ன செஞ்சாங்க, பகிரங்கமாகவே அந்த யுத்த பிரகடனத்தை செய்து விடுகின்றார்கள். எங்களோட சண்டையிட்டு பாருங்க, நாங்க யுத்தத்திலே வல்லவர்களாக இருக்கின்றோம் அதே போன்றே நாங்க வீரர்களாக இருக்கின்றோம், எங்களோட ஒரு பிடிபிடித்து பாருங்கள் என்ற மாதிரி பேசி விடுகின்றார்கள். இதை பற்றி தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், குல் லில்லதீன கஃபரு, நீங்கள் அந்த காஃபிரான நிராகரித்த மக்களை பார்த்து நபியே சொல்லிவிடுங்கள், சத்துகுலபூன வதுஹ்ஷரூன இலா ஜஹன்னம வபிஸல் மிஹாத், நீங்கள் நிச்சயமாக வெகு விரைவிலே தோற்கடிக்கப்படுவீர்கள். வெகு விரைவிலே நீங்கள் மிகைக்கப்படுவது மாத்திரமின்றி நாளை மறுமையிலே நரகத்தின் பக்கம் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அது மிக மோசமான உங்களுடைய இருப்பிடமாக இருக்கும். கது காலக்கும் ஆயத்தும் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். சந்தித்துக் கொண்ட அந்த இரண்டு கூட்டத்தினர்கள், பத்ருடைய யுத்தகலத்திலே சந்தித்துக் கொண்ட முஸ்லிம்கள் காபிர்கள் ஆகிய இரண்டு கோஷ்டியினர்களே உங்களுக்கு என்ன இருக்கின்றது, படிப்பினை இருக்கின்றது. ஃபியாஸுன் துகாதிலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்ட ஒரு சிறிய கோஷ்டியினர்களும் இருந்தார்கள். வஉக்ரா காஃபிரதுன் யரௌனஹும் மிஸ்லைஹிம் ரஅயல் ஐன், அடுத்த கோத்திரத்தினர்கள், அடுத்த கோஷ்டியினர்கள் அல்லாஹுவை மறுத்தே அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் எதிர்த்து போரிட்டவர்கள். ஆனால் அவர்களோ யுத்த களத்திலே யாரை, முஸ்லிம்களை எப்படி கண்டார்கள், இரு மடங்கினர்களாக கண்டார்கள். அதனால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அல்லாஹு யுஈது பினஸ்ரஹி மன் யஷா, அல்லாஹு தஆலா அவனுடைய உதவியின் மூலமாக நாடியவர்களை பலப்படுத்துகின்றான். இன்ன ஃபீ தாலிகல இப்ரதன் லிஉலில் அப்சார், அறிவுள்ளவர்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கின்றது என்றே யூதர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆகவே அந்த யுத்தத்தை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். ஆகவே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே மறைமுகமாக அவர்களுக்கு விடுக்கின்றான் அந்த செய்தியை. ஆனால் அவர்களோ அதை கண்டுகொள்ளவே இல்லை, அலட்சியப்படுத்துகின்றார்கள். இவர்களுடைய இந்த பேச்சு இருக்கின்றதே என்ன பேச்சு, நீங்க எங்களோட சண்டையிட்டு பார்த்தால் உங்களுக்கு எங்களை பற்றிய யதார்த்த நிலையை அறிந்து கொள்ளலாம் என்று பேசிய வார்த்தை இது. நேரடியான ஒரு யுத்த பிரகடனமாகத்தான் நபி அவர்கள் இதை பார்த்தார்கள். ஆகவே என்ன செய்து விடுகின்றார்கள், நபி அவர்களுடைய கோபம் அதிகரித்து விடுகின்றது, பொறுமையை நபி அவர்கள் இழந்து விடுகின்றார்கள், பொறுமையை இழந்து விடுகின்றார்கள். இப்பொழுது நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த மக்களை நோக்கி, அவர்கள் குடியிருந்த அந்த கோட்டைகளை நோக்கி நபி அவர்கள் ஒரு படையை திரட்டுகின்றார்கள். சஹாபாக்களை என்ன செய்கின்றார்கள், ஒரு படையை திரட்டுகின்றார்கள். அந்த அதாவது அவர்களுடைய கோட்டையை முற்றுகையிடுவதற்காக வேண்டி. அதற்கு முன்னால் நபி அவர்களுக்கு சாதகமாக ஒரு நிகழ்வும் நடந்து விடுகின்றது. என்ன சொன்னால், ஒரு இஸ்லாமிய ஒரு பெண்மணி, அவங்க யூதர்கள், இவர்கள் அரபியர்கள் தான் பார்த்தாங்க, ஒரு இஸ்லாமிய ஒரு பெண்மணி, ஒரு அரபு பெண்மணி என்ன செய்கின்றால், அந்த பனு கைனுக்கா கோத்திரத்தினர்களுடைய சந்தைக்கே ஒரு இந்த ஒட்டகத்துக்கு மேலால் போடக்கூடிய விருப்பு, அதெல்லாம் அந்த பெண்கள் அந்த காலத்தில் விற்பாங்க, அதை விற்பதற்காக வேண்டி சென்றே அந்த அவளுடைய பொருளை விட்டுவிட்டு அதனுடைய கிரயம் கிடைக்கும் வரைக்கும் ஒரு யூத மனிதனுடைய, அவன் ஒரு கொல்லனாக இருந்தான், அந்த கொல்லனுடைய அந்த பட்டறைக்கு பக்கத்திலே இந்த பெண்மணி உட்கார்ந்திருக்கின்றால் இதுவரைக்கும் அந்த பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி. அப்பொழுது அங்கே அதிகமாக கூடியிருந்தவர்கள் தான் யூதர்கள். யூதர்கள் என்ன செய்கின்றார்கள், உன்னுடைய முகத்தை நீ வெளியே காட்ட வேண்டும் என்று அந்த பெண்ணை பலாத்காரப்படுத்துகின்றார்கள். அந்த காலத்திலே ஹிஜாப் இருந்திருக்கின்றது, என்ன செய்யறது, நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய முகத்தை வெளியே காட்டணும் என்று சொல்லி முகத்திலே நீக்குவதற்கு முயற்சி பண்ணுகின்றார்கள். ஆனால் அந்த பெண்மணி அதற்கு இடமளிக்கவில்லை. அப்பொழுது அந்த கொல்லன் என்ன செய்கின்றான், பின்புறமாக வந்து அந்த பெண்ணுடைய அறியாமல் அவளுக்கு தெரியாம அவளுடைய அந்த ஆடையுடைய இரண்டு நுனிகளையும் அவளுடைய முதுகுக்கு பின்னால் கட்டி விடுகின்றார். அப்படி என்ன அர்த்தம், என்ன, அவ எழும்பினால் அவளுடைய உடம்பெல்லாம் வெளியே தென்படக்கூடிய அளவுக்கு, நீ முகத்தையா காட்டல, உன்னுடைய முழு உடம்பையும் நாங்க வழி காட்ட போறோம் என்ற அடிப்படையிலே என்ன செய்கின்றான், அந்த அநியாயக்காரன் அந்த பெண்ணுடைய ஆடையை அவளுடைய முதுகு பக்கமாக வரிந்து கட்டி விடுகின்றான். இந்த பெண்மணி அப்படியே எழும்பக்கூடிய நேரத்தில் அவளுடைய மர்ம உறுப்புகள் எல்லாம் வெளியாகும் அளவுக்கு ஒரு கேவல நிலைக்கு அந்த பெண்மணி ஆளாகி விடுகின்றாள். அப்பொழுது அந்த பெண்மணி சத்தமிட அந்த இடத்திலே இருந்த ஒரு முஸ்லிம் என்ன செய்கின்றார், வேகமாக வந்து இந்த கொல்லனை வேகமாக தாக்க அவன் அங்கே மரணித்து விடுகின்றான். அப்பொழுது கைகலப்பு ஏற்படுகின்றது. யூதர்களும் என்ன செய்கின்றார்கள், அவர்களும் பழிவாங்க தயாராகி இந்த முஸ்லிமையும் இவர்கள் கொலை செய்து விடுகின்றார்கள். இரண்டு தரப்பிலும் இரண்டு கொலைகள் ஏற்பட்டதும் அந்த பிரச்சினை முத்தி விடுகின்றது. உடனடியாக நபி அவர்கள் பார்க்கின்றார்கள், இப்பொழுது நிலைமை சரிவராது, இவர்களுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் வேண்டும். யாருக்கு, இந்த பனு கைனுக்கா கோத்திரத்தினர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் முதல் முதலாக என்ன செய்து விட்டார்கள், இப்படியான ஒரு அநியாயத்தை செய்து விட்டார்கள், உடன்படிக்கையை மிக தெளிவாக முறித்து விட்டார்கள். இனி இவர்களுடைய விடயத்திலே பொறுமைக்கு இடமில்லை என்று உடனடியாக சஹாபாக்களை திரட்டிக் கொண்டு அபூலுபாபத்து பின் அப்துல் முன்சிர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை மதீனாவுக்கு அவர்களுடைய பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு முஸ்லிம்களுடைய படைக்கான அந்த கொடியை ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையிலே கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு கைனுகா கோத்திரத்தினர்களுடைய அந்த கோட்டைகளின் பக்கம் படையெடுக்கின்றார்கள். அது வந்து சரியாக செவ்வாள் மாதத்துல நபி இவங்க இப்பதான் என்ன செஞ்சிருக்காங்க, ரமலான்ல யுத்தத்தை முடிச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக மதீனாவுல வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சனை நடக்குது. இப்ப என்ன செய்கின்றார்கள், செவ்வாளுடைய மாதத்துல சரியாக 15வது நாள், செவ்வாள் 15வது நாள் சனிக்கிழமை நாளிலேதான் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த கோட்டைகளை முற்றுகையிட செல்லுகின்றார்கள். சுமாராக 2 வாரங்கள், 15 இரவுகள் வரைக்கும் அந்த கோட்டைகளை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஏன், அவர்களுடைய உணவு தேவைகள், வியாபார தேவைகளுக்காக கோட்டைகளுக்கு வெளியே வந்தே அவங்க வியாபார விடயங்களை செய்ய வேண்டும். ஆகவே தாக்கு பிடிக்க முடியவில்லை, நபி அவர்களும் விட்டுக் கொடுக்கவில்லை, முற்றுகையிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக நபி அவர்கள் எந்த முடிவை சொல்லுகின்றார்களோ முஹம்மதுடைய அந்த முடிவுக்கு நாங்கள் உடன்படுகின்றோம் என்ற அடிப்படையில் கோட்டைகளில் இருந்து அவர்களுடைய அடிமைகள், சொத்துக்கள், அவர்களுடைய பிள்ளை குட்டிகள், பெண்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியேறுகின்றார்கள். சுமாராக 700 பேர்கள் இருந்தார்கள். வெளியேறிய நேரத்திலே நபி அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள் சஹாபாக்களுக்கு, இவர்களுடைய கைகளை எல்லாம் வரிந்து கட்டுங்கள், இவங்களை ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்கு தான் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த நடவடிக்கையை செய்கின்றார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே யாருடைய செயல்பாடு, யாருடைய செயல்பாடு அங்கே நடக்க ஆரம்பிக்கின்றது சொன்னால், அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் நயவஞ்சகர்களுடைய தலைவன். இவன் யாருடைய கோத்திரத்தை சேர்ந்தவன், ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவன். ஹஸ்ரஜ் கோத்திரத்தில இருந்தவன் தான் அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல். அப்ப ஹஸ்ரஜோட நட்பு உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் பனு கைனுகா கோத்திரத்தினர்கள். ஆகவே இவன் என்ன செய்கின்றான், நபி இடத்துல வருகின்றான். அவன் இப்பதான் ஒரு மாதத்துக்கடையில இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான். ஆனா இஸ்லாத்துக்கு வந்ததும் சரியான இஸ்லாமா இவனுடைய இஸ்லாம் இல்ல, அவனுடைய அந்த தலைமைத்துவத்தையும் அவனுடைய கண்ணியத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றது மாத்திரமின்றி அவனுடைய உயிரை பாதுகாக்கத்தான் மொத்தத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் இந்த அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல். ஆகவே இவன் நபியிடத்திலே வந்து இவர்களுக்காக மன்றாட ஆரம்பிக்கின்றான். யாருக்காக, இந்த பனு கைனுகா கோத்திரத்தினர்கள், இவர்கள் என்னுடைய நட்பு உறவுகளை பாதுகாத்தவர்கள், என்னை பாதுகாத்தவர்கள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள், சுமாராக 700 பேர்கள் இருக்கின்றார்கள். அதிலே கொஞ்சம் பேரு ஆயுதம் தரித்தவர்களாக இருக்கின்றார்கள், இன்னும் கொஞ்சம் பேர் யுத்தத்துக்கே தயாரான நிலையில இல்லை. இவர்களை வந்து ஒரே பகல் பொழுதுல நீங்க கொண்டு விடலாமா, என்னை பாதுகாத்தவர்கள், எனக்கு கண்ணியம் கொடுத்தவர்கள், என்னோட உதவி ஒத்தாசை புரிந்தவர்களை இப்படியாக கொலை செய்து விடுவதற்கு முடியுமா என்று நபி இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அப்ப நபி அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. நபி அவர்களுடைய சட்டை சேப்புக்குள்ள கையை போட்டாய், கையை போட்டு நபி அவர்களை விடல, அலட்டி கொண்டே இருக்கான். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, அரசி கையை எடுத்து விடு என்று சொல்ல சொல்ல விடவே இல்லை, விடவே இல்லை. அப்ப சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், நபி அவர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க, கட்டும் கோபம் இவனோட, என்ன பண்றது, ஆனா ஒன்னு செய்ய முடியாது, இஸ்லாத்துல இருக்கிறானே, பேரளவுல இஸ்லாத்துல இருக்கிறான், இல்லாட்டி சஹாபாக்கள் அந்த இடத்துல அவனை கொலை செய்து விடலாம், சிம்பிள். ஆனால் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மக்களை கொலை செய்து விடுகின்றாரே, முகமது கொலை செய்கின்றாரே என்ற அந்த அவப்பெயர் வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நயவஞ்சகர்களுடைய விடயத்தில் மிகவுமே பொறுமையாக நபி அவர்கள் சகிப்பு தன்மையிலே நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பல தடவையை சொல்லியும் நபி அவர்களுடைய சட்டை சேப்புக்குள்ளே கையை போட்டுக்கொண்டு அலட்டுகின்றான். அப்ப நபி அவர்கள் இவனுடைய இந்த மன்றாட்டத்தை, இவனுடைய தொல்லையையும் தாங்க முடியாமல் என்ன செய்கின்றான், சரி அவனுக்காக வேண்டி அவனுடைய அந்த பரிந்துரைய நபி அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப நபி அவர்களுடைய பணிவு, சஹாபாக்கள் முழுமையா எதிர்பார்த்திருக்கிறாங்க இவர்களுடைய நிலைமை முடிந்துவிடும், இன்றைய நிலையோட இன்றைய நாளோடு இவர்களுடைய கதை முடிந்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் நிலைமை மாறிவிடுகின்றது. நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு மதீனாவுல இருக்க முடியாது, வெளியேறிவிட வேண்டும். அப்ப என்ன செய்கின்றார்கள், அவர்கள் அனைத்து பேர்களும் ஷாமை நோக்கி வெளியேற்றப்படுகின்றார்கள். ஷாமுக்கு சென்று ஒரு சில காலங்களிலே அவர்கள் அப்படியே அழிந்து விடுகின்றார்கள், மரணித்து விடுகின்றார்கள். ஆகவே இது என்ன செய்வது, இது அந்த பனு கைனுகா கோத்திரத்தினர்கள் அவர்களுடைய தொந்தரவு நபிக்கும் சஹாபாக்களுக்கும் அன்றைய தினத்தோடு முடிந்துவிட்டது. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மதீனாவுல இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள். ஆனா அடுத்த 2 கோத்திரத்தினர்களோட நபி அவங்க வேறு விதமாகத்தான் நடந்து கொண்டாங்க. யாரே, பனு குறைதா பனு நதீரோட வேறு விதமாக நடந்து கொண்டார்கள், அது பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த பனு கைனுகா கோத்திரத்தினர்கள் ஷாமின் பக்கம் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். மதீனாவுலே அவர்களுடைய இருப்பிடங்கள் எல்லாம் காலியாக்கப்பட்டன, அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அப்படியே சுவீகரிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே இருந்த 3 வாள்கள், அதே போன்று 3 வில்லுகள், 3 ஈட்டிகள், அதே போன்று இன்னும் ஒரு சில பொருட்களை மாத்திரம் தனக்காக சொந்தமாக எடுத்துக்கொண்டு அடுத்ததை நபி அவர்கள் அந்த கனிமத்தை பிரிக்கக்கூடிய முறையில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த கனிமத்தை வந்து பிரிக்கக்கூடிய முறை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி குமுஸஹு வலிர்ரசூலி வலில் குர்பா வல் யதாமா வல் மசாகினி வபினி ஸபீல் என்று சொல்லக்கூடிய முன்னால் நாங்கள் இதை பத்தி விளக்கி இருக்கின்றோம் பல தடவைகள். அந்த ஐந்து சாரார்களுக்கும், அந்த குறிப்பிட்ட ஐந்து சாரார்களுக்கும் அதை பிரித்து விட்டு அதிலே அந்த கனிமத்து பொருட்கள் கிடைத்தால் அதை ஐந்தாக பிரித்தே அதிலே ஒரு பகுதி ஐந்து பேருக்கு போக வேண்டும், அடுத்த நான்கு பகுதியும் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் கனிமத்துடைய சட்டம், குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சட்டம். அதாவது நீங்கள் எதையெல்லாம் யுத்தங்களிலே கொள்ளை பொருட்களாக பெற்றுக் கொள்கின்றீர்களோ அதை முதலாவதாக ஐந்தாக பிரிக்க வேண்டும். அதிலே ஐந்திலே ஒரு பகுதி யாருக்கு? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும், அதே போல நபியுடைய உறவினர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும், வழிப்போக்கர்களுக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அந்த மக்களுக்கு ஐந்திலே ஒரு பகுதியை ஐந்து பேர்களுக்கு பிரித்து கொடுப்பது, விளங்குதானே சொல்றது? ஐந்தில் ஒரு பகுதி எடுத்து அந்த ஒரு பகுதியை ஐந்து சாரார்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு மீதமுள்ள நாலு பகுதியையும் யுத்தத்திலே கலந்து கொண்ட போராளிகளுக்கு மத்தியிலே பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த கனிமத் பொருட்கள் பிரிக்கப்படக்கூடிய முறை. அந்த முறையிலே நபி அவர்கள் அதை பிரித்து கொடுத்து விடுகின்றார்கள். இதோட அவர்களுடைய கதை முடிந்து விடுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு சிறிய யுத்தம் நடைபெறுகின்றது. ஒரே சிறிய யுத்தம் கஸ்வத்து ஸவீக் என்பது, அது யுத்தம் அல்ல, ஆனாலும் ஒரு இராணுவ நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கை நடைபெறுகின்றது. நமக்கு தெரியும் ஸஃப்வான் இப்னு உமையா அதே போன்று யூதர்கள் நயவஞ்சகர்கள் எல்லாம் அவரவருடைய முயற்சிக்கு ஏற்ப, அவரவருடைய சக்திக்கு ஏற்ப நபி அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து அந்த பதிலே அவர்கள் பெற்ற அந்த இழப்பு, அந்த அவப்பெயரை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்து வந்தார்கள். ஆனால் அபூ சுஃபியானோ வேறு ஒரு முனையிலே சிந்தித்தான். ஏ அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அபூ சுஃபியான் வந்து யுத்த தந்திரோபாயம் பெற்றவர், அதே போன்று மிகப்பெரிய ஒரு வீரர். இவர் என்ன செய்திருந்தார்? அந்த பத்ருடைய யுத்தத்திலே மிக முக்கியமான தலைவர்களை எல்லாம் குறைஷிகள் இழந்தார்களே, அதனால் இவன் ஒரு சபதம் செய்திருந்தார் அபூ சுஃபியான். நான் முஹம்மதை எதிர்த்து இன்னும் ஒரு போரிலே முஹம்மதை சந்திக்காத வரைக்கும், அல்லது மதீனாவை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தாத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஜனாபத்துக்காக குளிக்க மாட்டேன் என்று சொன்னா மனைவியோடு உறவு கொள்ள மாட்டேன். அவர்களுடைய ஜாஹிலியா காலத்துடைய சபதங்கள் அப்படித்தான் இருந்தது. அப்ப இது ஒரு கடுமையான சபதமா இல்லையா? ஒரு கடுமையான ஒரு சபதம், சத்தியம் அவனுக்காக செய்து, அவருக்காகவே செய்து கொண்டிருந்தார். அப்ப நான் என்ன செய்வது? முஹம்மதையும் அந்த தோழர்களையும் இன்னும் ஒரு முறை ஒரு போர்க்களத்திலே சந்திக்காத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஜனாபத்துக்காக குளிக்க மாட்டேன், குடும்ப வாழ்க்கையை நான் மனைவியோட உறவு கொள்ள மாட்டேன் என்று சபதமிட்டிருந்தான். அப்ப இந்த சபதத்தை, சத்தியத்தை நிறைவேற்றணுமே என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றார் இவர்? சிந்திக்கின்றார், பெரிய இழப்புகளும் இல்லாம பெரிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படாத முறையில் அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய சேதம் ஏற்படணும், இவங்களுக்கு பெரிய அளவுல செலவுகள் கஷ்டங்கள் ஏற்படாத அளவுல ஒரு தந்திரமான முறையிலே ஒரு தாக்குதலை மதீனாவுக்கு சென்று மேற்கொள்ள வேண்டும் என்று மக்காவுலே இந்த அபூ சுஃபியான் சூழ்ச்சி செய்து என்ன செய்கின்றார்? ஒரு படையை திரட்டி வருகின்றார். ஒரே படையை திரட்டி சுமாராக 200 பேர்கள் கொண்ட ஒரு படையை திரட்டி மக்காவுலே இருந்து மதீனாவை நோக்கி வருகின்றார். மதீனாவுடைய எல்லைப்புறத்துக்கு வந்ததும் மதீனாவுல பகிரங்கமாக சென்று தாக்குதல் நடத்தலாமா? முடியாது, நிச்சயமாக முடியாது. அதனால் மதீனாவுடைய எல்லைப்புறத்திலே தங்கியிருந்து, யூதர்களுடைய அந்த கோட்டைகள் மதீனாவுடைய எல்லைப்புறங்கள் தான் இருந்தது, அதிலே முக்கியமான ஒரு தலைவருடைய வீட்டை போய் தட்டுகின்றார். ஹுயை இப்னு அக்தப் என்று சொல்லக்கூடியவர், இவங்க யாரே பின்னால் வருவா, இந்த பனு நதீர் கோத்திரத்தினருடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவர் தான் ஹுயை இப்னு அக்தப். இந்த ஹுயையுடைய மகள் தான் சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நபி அவர்களுடைய மனைவி. அந்த பனு நதீர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த தலைவருடைய மகளை நபி அவர்கள் தன்னுடைய மனைவியாக மணந்து கொண்ட சம்பவம் பின்னால் வரும். அப்ப இந்த ஹுயை என்று சொல்லக்கூடிய யூதர்களுடைய முக்கியமான ஒரு தலைவர் அந்த தலைவரிடத்திலே சென்று கதவை தட்டுகின்றார் அபூ சுஃபியான். ஆனா இரவு நேரத்தில் யாரோ தெரியாத ஒருத்தர் வந்திருக்கிறார் என்று சொல்லி கதவை திறக்கவில்லை, அவர் மறுத்து விடுகின்றார். மறுபடியாக யார் இடத்துல போறாரு? சல்லாம் இப்னு மிஷ்கம் என்று சொல்லக்கூடியவன், அவன் தான் பனு நதீர் கோத்திரத்தினருடைய தலைவராகவும் அவர்களுடைய மிகப்பெரிய சொத்துக்களை எல்லாம் அமானிதமாக அடமான மவுண்டத்திலே தான் வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட முக்கியமான தலைவன் இடத்துல என்ன செய்கின்றார் சல்லாம் இப்னு மிஷ்கம் இடத்திலே சென்று அபூ சுஃபியான் கதவை தட்டுகின்றார். அவர் கதவை திறந்து விடுகின்றார். கதவை திறந்தே இவரை உள்ளே எடுத்து அவருக்கு அன்று இரவு விருந்தும் கொடுத்து நல்லாக மதுவையும் கொடுத்து கதைகளை மதீனா மக்களுடைய நிலைமைகள் இப்ப நிலைமை மாறி இருக்கின்றது, முகம்மது இப்படி வந்து இந்த மதீனாவுல இடம் பிடித்து எங்களுக்கு மதீனாவுல இருக்க முடியாது, நாங்கள் பூர்வீக மக்களாக இருக்கின்றோம் என்ற செய்திகள்லாம் சொல்லி என்ன செய்யலாம், இவனை இன்னும் தூண்டி விடுகின்றார். யார? அபூ சுஃபியானை தூண்டி விடுகின்றார் இந்த சல்லாம். இப்பொழுது என்ன செய்கின்றார் அபூ சுஃபியான், அப்படியே அந்த படையை எடுத்து அந்த படையில இருந்து கொஞ்சம் பேரை தெரிவு செய்தெடுத்து மதீனாவுடைய அந்த பயிர் நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அனுப்பினா, அங்கு இரண்டு சஹாபாக்கள், ஒரு அன்சாரி சஹாபியும் அவரோட இருந்த இன்னும் ஒரு கூலிக்காரராக அவரோட வேலை செய்து கொண்டிருந்த அவர்களுடைய பயிர் நிலங்களில் ஏதோ வேலை பார்த்து கொண்ட இருந்த இருவர்களையும் கொலை செய்து விடுகின்றார்கள். அது மாத்திரமின்றி பல பேரீச்சம் பழங்களுக்கு பேரீச்ச மரங்களுக்கு சேதங்களை ஏற்படுத்தி அவைகளெல்லாம் நெருப்பு தீமூட்டி அழித்து விட்டு அப்படியே படையை எடுத்துக்கொண்டு மக்காவை நோக்கி விரைந்து விட்டார். எதற்கு இதை செய்தார் சொன்னா, அவருடைய சத்தியத்தை நிறைவேற்றணும். அப்ப ஜாஹிலியா காலத்தில் இருந்த நல்ல பண்புகளை ஒன்று இவர் செய்தது தவறா இல்லையாண்டிருந்தாலும் சத்தியத்தை நிறைவேற்றுறதுல அவங்க கண்ணு கருத்துமா இருந்திருக்காங்க இல்லையா, அதுவும் ஒரு நல்ல பண்பு தான் ஒரு வகையில பார்த்தா. ஆனால் இவர் செய்தது வந்து மிக ஒரு மோசமான ஒரு கோழைத்தனமான ஒரு செயல்பாடு. ஆகவே இப்படியாக செய்துவிட்டு மக்காவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிக்கு அந்த செய்தி கேள்விப்படுகின்றது. நபி அவர்கள் உடனடியாக சஹாபாக்களை தயார்படுத்தி எடுத்துக்கொண்டு அந்த படையை துரத்தி செல்லுகின்றார்கள். துரத்தி செல்லக்கூடிய வழியிலே அவர்கள் தப்பி ஓடி விடுகின்றார்கள். அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், அங்கே இந்த அதாவது மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி நீண்ட நாள் பயணம் செய்வதற்காக வேண்டி பயணப்பகுதியிலே அவர்களுடைய உணவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அதிலே மிக முக்கியமான இந்த பொரிமான்னு சொல்லுவோம் சத்து மாவு, இந்த மாவுகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப இந்த மாவுகளை எல்லாம் அவங்க அப்படியே பாதையில வீசி விட்டு சென்றாங்க. ஏன் இதெல்லாம் சுமந்து கொண்டு திரும்ப சென்றால் அவர்களுடைய பயணத்துக்கு தடையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அதெல்லாம் வீசிட்டு சென்றாங்க. அதுக்கு அரபியில சவீக் என்று சொல்லப்படும். ஆகவே போன சஹாபாக்கள் கொஞ்ச நாள் அங்கிருந்து தங்கி பார்க்கிறாங்க, அவர்கள் என்ன செய்ய முடியல, சந்திக்க முடியவில்லை. ஆகவே அங்கு இருந்த அந்த சவீக் இன்னும் அவர்கள் விட்டு சென்ற சில உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அதனால் அந்த யுத்தத்துக்கு அது யுத்தம் நடக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த இராணுவ முயற்சிக்கு என்ன பேரு, சவீக். அதுக்கு கஸ்வத்து சவீக் என்று வரலாற்றிலே பேர் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது உல்ஹஜ் மாதத்துடைய அதாவது துல்ஹஜ் மாதத்திலே இது ஏற்பட்டது. இந்த நிகழ்வு பத்ருல் யுத்தம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு பின்னால் துல்ஹஜ் மாதத்திலே நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு நிகழ்வு நடக்கின்றது, கஸ்வத்து தி அமர் என்று சொல்லக்கூடிய எல்லாம் உஹதுக்கும் பத்ருக்கும் இடையிலே நடந்த சிறு சிறு சம்பவங்கள். இதுவும் ஒரு நபி அவர்கள் மேற்கொண்ட ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இருக்கின்றது. இதே மூன்றாம் வருடம் ஹிஜ்ரிக்கு பின்னால் மூன்றாம் வருடம் முஹர்ரம் மாதத்திலே நடைபெறுகின்றது. முஹர்ரம் மாதத்திலே நடைபெறுகின்றது. இப்போ ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் சங்கையான மாதங்கள் தானே, இதுல எல்லாம் இப்படி பிரச்சனைகள் நடக்கலாமான்னு கேட்டால் இதுல என்ன விளக்கம் என்று சொன்னால், எதிரிகள் அவர்கள் ஆரம்பத்தில் எதிர்த்து தாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்த்து தாக்குவதிலே தடை கிடையாது. ஆனால் நாங்களாக யுத்தத்தை உண்டு பண்ணக்கூடாது. அதுதான் சட்டம். எஸ் அலூனக அனி ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீ, சங்கையான மாதத்தை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள். அதிலே சண்டையிடுவதனுடைய சட்டம் என்னன்னு சொன்னால், குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், அதிலே யுத்தத்தை நீங்களாக ஆரம்பிப்பது மிகப்பெரிய குற்றம் பாவம். சங்கையான மாதங்கள் ரஜப் துல்காதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் ஆகிய இந்த சங்கையான நான்கு மாதங்களிலேயும் யுத்தத்தை தாமாக ஆரம்பிப்பது தவறே. ஆனால் எதிரிகள் ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை எதிர்த்து போரிடுவதில் தப்பு கிடையாது என்பதுதான் விளக்கம். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த நிலைக்கு நபி அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் பல இந்த சங்கையான மாதங்களிலே. அந்த அடிப்படையில் அவர்களும் அதை எதிர்பார்த்தார்கள், நபி அவர்கள் எதிர்த்து தாக்க மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி வேண்டுமென்றே சங்கையான மாதங்கள்ல யுத்தங்களை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் எதிர்த்து போரிட்டு இருக்கின்றார்கள். சங்கையான மாதங்கள்ல நபி அவர்கள் எதிர்த்து போரிட்டு இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த தூ அமர் என்று சொல்லக்கூடிய இந்த யுத்தமும் நடைபெறுகின்றது. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், மதீனாவுலே நபி அவர்கள் ஆங்காங்கே துப்பு தேடுவதற்காக வேண்டி சஹாபாக்களை அமர்த்தியிருந்தார்கள். ஏன், நபி அவர்கள் தங்களுடைய அந்த ஆட்சி பீடத்தை பலப்படுத்த வேண்டும். மதீனாவுல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பலப்படுத்துவதாக இருந்தால் வெளி உலகத்தில் இருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை துப்பு அறிந்து கொள்வதற்காக வேண்டி நபி அவர்கள் மிக நுணுக்கமாக செயல்பட்டு வந்தார்கள். அந்த அடிப்படையிலே நபிக்கு ஒரு துப்பு செய்தி வருகின்றது, தகவல் வருகின்றது. பனு சலபா பனு முஹாரிப் என்று சொல்லக்கூடிய இரண்டு கோத்திரத்தினர்களும் என்ன செய்திருக்கின்றார்கள், மதீனாவை நோக்கி படையெடுக்கின்றார்கள். மதீனாவை நோக்கி படையெடுக்கின்றார்கள். மதீனாவுடைய ஓரப்பகுதிகளை நோக்கி அவர்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தகவல் கிடைத்ததும் நபி அவர்கள் உடனடியாக 450 பேர்கள் கொண்ட ஒரு படையை தயார்படுத்துகின்றார்கள். 450 பேர்களை கொண்ட ஒரு படையை தயார்படுத்தி உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மதீனாவிலே தனக்கு பிரதிநிதியாக அமைத்துவிட்டு நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த மக்களை நோக்கி வெளியாகின்றார்கள். இதுதான் நபி அவர்களுடைய முறை. மதீனாவுக்குள்ளே படை வருவதற்கு முன்னால் நபி அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள். ஏன்னா மதீனாவுடைய அந்த அதாவது முறை எப்படித்தான் இருந்தது, மதீனாவுடைய அந்த நிலைமை, மதீனா அமைந்திருந்த முறை இருக்கின்றதே, அந்த முறையில வந்து ஒரு எதிரணி மதீனாவுக்குள்ள வந்தால் நிச்சயமாக தாக்குப்பிடிக்க முடியாத நிலைமையில தான் இருந்தது. ஏன்னா மதீனா வந்து பெரும்பாலான பகுதி மலைகளினால் சூழப்பட்டது. சமயத்தில் ஏதாவது தோல்விகள் நிகழ்ந்தால் அங்கே எல்லா பேர்களும் ஓடதுகளாக முடியாது, அங்கே அப்படியே எல்லா பேரும் சரணடைய வேண்டும் அல்லது ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தான் நபி அவர்கள் என்ன செய்வார்கள், பெரும்பாலும் யுத்தங்களுக்காக வேண்டி வெளியேறி விடுவார்கள். மதீனாவை பாதுகாப்பாக வைக்க வேண்டும், என் குடும்பங்கள் சொத்துக்கள் எல்லாம் இருப்பதனால மதீனாவை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரும்பாலான யுத்தங்களுக்கு நபி அவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். அந்த அகலி யுத்தத்தில் மாத்திரம்தான் நபி அவர்கள் மதீனாவுக்குள்ளே இருந்து தாக்குப்பிடித்ததை வரலாற்றிலே பார்க்கலாம். சரி, இந்த அடிப்படையிலே 450 பேர்கள் கொண்ட ஒரு படையை எடுத்துக்கொண்டு நபி அவர்கள் வெளியேறுகின்றார்கள். வெளியேறக்கூடிய வழியிலே ஜுபார் இப்னு ஜுபார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், பனு சலபா கோத்திரத்தினரிலே ஜுபார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை சந்திக்கின்றார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அப்ப அவர்களுடைய அந்த கோத்திரத்தினர்கள் இருக்கக்கூடிய இடத்தை வழிகாட்டுவதற்கு இந்த மனிதனை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு பிலாலோடு இவர்களை சேர்த்து அப்படியே அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நபி அவர்கள் நகர்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த மக்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், மலை உச்சிகளுக்கு போய் அப்படியே பதுங்கி விடுகின்றார்கள். பதுங்கி விடுகின்றார்கள். நபி அவர்கள் சில நாட்கள் அந்த இடத்திலே இருக்கின்றார்கள். அந்த இடத்திலே இருந்து பார்க்கின்றார்கள். அவர்களோட பெரிய அளவுல எந்த யுத்தங்களும் ஏற்படவில்லை. அவர்கள் பயந்து ஓடி ஒதுங்கி விடுகின்றார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்து விடுகின்றார்கள். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள். இதெல்லாம் எதற்காக வேண்டிய சொன்னால், நபி அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், மதீனாவுக்கு வெளியே உள்ள அந்த நாட்டுப்புறத்து அரபியர்கள் எல்லாம் இந்த மதீனா படையுடைய பலத்தையும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எப்பொழுதும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்த்தாக்குதல் சின்ன அளவில் வந்துவிட்டாலும் உடனடியாக படையை திரட்டக்கூடிய தயார் நிலையிலேதான் இஸ்லாமிய இராணுவம் இருக்கின்றது, இஸ்லாமிய ஆட்சி அந்த சாம்ராஜ்யம் இருக்கின்றது என்ற அந்த அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் தான் மதீனாவில் நிம்மதியாக அவர்களுடைய தாவாவை, பிரச்சார பணியை, ஏனைய நடவடிக்கைகளை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை நபி அவர்களிடத்தில் இருந்ததனால் இப்படியான நிலைமைகளை கையாண்டார்கள். இதுவும் ஒரு நிகழ்வு. இது நடந்தது எப்பன்னு கேட்டால், அதாவது ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று மூன்றாவது ஆண்டு ஹிஜ்ரி மூன்றாவது ஆண்டு முஹர்ரம் மாதத்திலே தான் நடந்தது. முஹர்ரம் மாதத்துடைய கடைசி முஹர்ரம் மாதத்தில் நடந்து நபி அவர்கள் அந்த இடத்திலே சுமாராக சஃபர் மாதம் முழுக்க அந்த மக்களை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்திலே அந்த இடத்தை விட்டு மதிரிகள் விலகி சென்று விட்டார்கள். அங்கே யுத்தம் எதுவும் நடக்கவில்லை. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லி தலைப்பை நாங்கள் சுருக்கிக் கொள்வோம் என்று, ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போன்றே காப் இப்னுல் அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன் இருந்தான். இவன் யாரே, யூதர்களே மிக முக்கியமான ஒரு தலைவனாகவும் மிகப்பெரிய செல்வந்தனாகவும் ஒரு அழகியவனாகவும் இருந்தான். இவன் வந்து நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுத்துக் கொண்டே இருந்தான். மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுத்துக் கொண்டே இருந்தான். நபியோட எதிர்த்து போரிடுவதை வந்து அவன் பகிரங்கமாகவே யுத்த பிரகடனம் செய்து வைத்திருந்த மனிதன். ஆகவே அவன் தை கோத்திரத்தை சேர்ந்தவன், பனு நபஹான் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தில் இருந்து வரக்கூடிய தை குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய தாய் வந்து பனு நதீர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தான். இவன் ஒரு செல்வந்தனாகவும் அதே போன்று ஒரு அழகான ஒரு வாலிபனாகவும் இருந்தது மாத்திரமின்றி மதீனாவுலே தென்கிழக்கு பகுதியில் அவனுடைய ஒரு பெரிய ஒரு கோபுரம், ஒரு பெரிய செல்வந்தன் என்ற காரணத்தினால் ஒரு கோட்டையிலே அவனுடைய வீட்டை மாளிகையை அமர்த்தி இருந்தான். பனு நதீர் கோத்திரத்தினர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய கோபுரத்திலே கோட்டையிலே வசித்து வந்தான். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒரு மனிதன் தான் இந்த காபு இப்னு அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடிய மனிதன். இப்ப நபி அவர்களும் சஹாபாக்களும் பத்ருடைய யுத்தத்திலே வெற்றி கொண்டு விட்டார்கள் என்று சொன்ன செய்தி, அந்த செய்தி இவனுக்கு கேள்விப்பட்டதும் இவன் சொல்லுகின்றான்,
குறைஷி காவிர்கள் இருக்கின்றார்களே, இந்த குறைஷினர்கள் அரபியர்களே தலைவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் அரபிகளை ஆட்சி செய்வதற்கு தகுதியுள்ள ஆட்சியாளர்கள். இவர்களையே முஹம்மது வென்று விட்டான் சொன்னா இனி பூமிக்கு மேலால் நாம் வாழ்றதுல அர்த்தம் கிடையாது, பூமிக்கு கீழால போயிட்டதா நல்லது சொன்னா இனி வாழ்க்கையில் அர்த்தம் இல்லையே என்று இவன் புலம்பிக் கொண்டே இருந்தான். இவனுக்கு ஒரு அச்சம் இவனை ஆட்கொண்டே இருந்தது. அந்த பதிலுடைய வெற்றியை இவன் நம்பல. இவ்வளவு பெரிய தலைவர்களை எல்லாம் முகமது எப்படியும் மிகைத்திருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டுதான் இருந்தான். அப்ப நான் வாழ்றதுலே அர்த்தம் இல்லையே, இவ்வளவு பெரிய செல்வத்தோட வசதியோட நாங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லை என்று இவன் புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனா அவனுக்கு உறுதியாகின்றது, உண்மையாகவே நபியும் சஹாபாக்களும் பதிலே அந்த காவிர்களை எதிர்த்து வெற்றி கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி உண்மையானதும் இவன் என்ன செய்கின்றான், உடனடியாக மக்காவை நோக்கி அவன் செல்லுகின்றான். மக்காவை நோக்கி சென்று அந்த மக்காவுளை அந்த மக்களை தூண்டி விடுகின்றான். மக்காவுல அந்த மக்களை தூண்டி விடுகின்றான். நீங்க என்ன செய்யறது, இவ்வளவு பெரிய தலைவர்களாக இருக்கின்றீர்கள், இவ்வளவு பெரிய கண்ணியமானவர்களாக இருந்தும் இந்த முஹம்மதுக்கும் இந்த அவருடைய சகாக்கள்னாலும் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்றே அவர்களை மீண்டும் ஒரு முறை ஒரு யுத்தத்துக்காக வேண்டி தயார்படுத்தும் சிந்தனையிலே நாங்க மதீனாவில் இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி கொடுப்போம், இப்படியாக அவர்களை தூண்டி விடுவதற்காக முத்தலிபு இப்னு அபி சுஹமி என்று சொல்லக்கூடிய அந்த குறைசிகளிலே ஒரு மனிதனிடத்திலே சென்று இவன் சூளுரைகளை பாடி அவர்களுக்கு மத்தியில என்ன செய்கின்றான், கவிதைகளை எல்லாம் பாடி அவர்களுக்கு மத்தியில அந்த யுத்தத்துடைய சிந்தனையை ஏற்படுத்துகின்றான், யுத்தத்துடைய சிந்தனையை ஏற்படுத்தி விடுகின்றான். அந்த நேரத்திலே அபு சுஃபியானும் இன்னும் சில காவிர்களும் வந்து கேட்கின்றார்கள், சரி காபே உங்களுக்கு எங்களுடைய வழி சிறந்ததா, இவனுடைய வார்த்தையை உண்மையாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதற்காக வேண்டி, எப்படி இருந்தாலும் வேதம் கொடுக்கப்பட்டவங்க தானே, ஏற்கனவே வேதத்தை உடையவர்கள் என்று சொன்னா இஸ்லாத்துக்கு ஓரளவு நெருங்கியவர்கள் தான், அதனால நாங்க இருக்கக்கூடிய முஷ்ரிக்களாகிய நாங்க இருக்கக்கூடிய வழி உங்களுக்கு சிறந்ததா, முஹம்மதும் அவர்களுடைய சகாக்களும் இருக்கக்கூடிய வழி இது சிறந்ததா, இந்த மார்க்கம் சிறந்ததா என்று கேட்ட நேரத்தில் இல்ல நிச்சயமாக நீங்க இருக்கக்கூடிய வழிதான் சிறந்ததுன்னு சொல்லுகின்றார். அப்ப அந்த நேரத்தில் அந்த சிறுக்குடைய வழிபாடுகளை அவர் சிறந்ததாக காணுகின்றான். அல்லாஹு தஆலா இதை பற்றி தான் சொல்லுகின்றான், அலம் தர இலல்லதீன ஊதூ நசீபம் மினல் கிதாபி யுஃமினூன பில் ஜிப்தி வத்தாகூத் வயகூலூன லில்லதீன கஃபரூ அஹாஉலாஇ ஹாஉலாஇ அஹ்தா மினல் லதீன ஆமனூ சபீலா ஹாஉலாஇ அஹ்தா மினல் லதீன ஆமனூ சபீலா. நபியே, நீங்கள் வேதத்திலே ஒரு பகுதி கொடுக்கப்பட்ட சிலரை பார்க்கவில்லையா, வேதத்திலே ஒரு பகுதி கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை கட்டறியக்கூடிய பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஒரு சாராரை நீங்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் என்ன செய்கின்றார்கள், யுமினூன பில் ஜிப்தி வத்தாகூத், குரைஷி காவிர்களோ இவர்கள் தான் சிலைகளையும் சைத்தான்களையும் வணங்கி வரக்கூடியவர்கள், இதை இவர்களும் நம்ப முற்படுகின்றார்களே, இவர்களுக்கு வேதம் இருக்கின்றது, அந்த வேதத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு குறைசிகளுடைய இந்த வழியை சார்ந்து அவர்களை பார்த்து யகூலூனல்லதீன கஃபரு, காஃபிராகி நிராகரித்திருக்கக்கூடிய முஷ்ரிக்கிங்களை பார்த்து அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஹாஉலாஇ அஹ்தா மினல்லதீன ஆமனூ சபீலா, ஈமான் கொண்ட முஸ்லிம்களை விடவும் இவர்கள் நேரான வழியில இருக்கின்றார்கள் என்று தங்களுடைய சுயலாபத்துக்காக பேசக்கூடிய மக்களையும் நீங்கள் பார்க்கவில்லையா, இவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் இவர்களின் மீது உண்டாகட்டும், உலாஇகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹு தஆலாவினால் சபிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள், யார் யாரையெல்லாம் அல்லாஹு தஆலா சபித்து விடுகின்றானோ அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். ஆகவே இப்படியாக இவன் அந்த மக்காவுல சென்று அந்த மக்களை அப்படியே தூண்டிவிட்டு மதீனாவுக்கு திரும்பி விடுகின்றான். இந்த செய்தி நபி அவர்களுக்கு கிடைக்கின்றது, அதாவது திரும்பி விட்டது மாத்திரமின்றி மதீனாவுக்கு வந்து என்ன செய்கின்றான், அன்சாரி சஹாபாக்கள் பெண்களை எல்லாம் பழித்து பழித்து, என கவிதை பாடக்கூடியவனாக இருந்த, அழகாக கவிதை பாடக்கூடியவனாக இருந்த என்ற காரணத்தினால் அந்த அவனுடைய அந்த சொச்சாதுரியத்தை பயன்படுத்தி அவனுடைய கவிதை ஆற்றலை மோசமான முறையிலே பயன்படுத்தி என்ன செய்கின்றான், சூளுரை வார்த்தைகளை ஒரு பகுதியிலே பாடுவான், அதே போன்று கேவலமான முறையிலே பெண்களை எல்லாம் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கவிதைகளை பாட ஆரம்பித்தான். அப்ப இதையெல்லாம் நபிக்கு சகித்துக் கொள்ள முடியல, நபிக்கு சஹாபாக்களுக்கும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நபி அவர்கள் ஒரு நாள் கேட்டு விடுகின்றார்கள், மன் லி காப் இப்னில் அஷ்ரஃப், இனி முடியாது, யார் காபுடைய விடயத்தை முடித்தருவது, எனக்காக இந்த காபுடைய விடயத்தை யாரால் முடித்து தரலாம் என்று சொன்னால், ஃபக்கத் ஆலல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இவன் நோவினை செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், இஸ்லாத்துக்கும் அந்த இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய தூதருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் இவனினால் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆகவே உங்கள்ல யாருக்குத்தான் இவனுடைய கதையை முடித்து விடலாம்னா இவனை கொலை செய்து விடலாம், நபி அவங்க நேரடியாகவே கேட்கின்றார்கள். அப்பொழுது முகமது இப்னு மஸ்லமா, முக்கியமான சஹாபி முகமது இப்னு மஸ்லமா முன்வருகின்றார்கள். அவர்கள் தான் தலைவராக முன்வருகின்றார்கள், நான் தயாராக இருக்கின்றேன். அதோட அப்பாத் இப்னு பிஷர் இரண்டாவது சஹாபி, மூன்றாவதாக அபூனா இலா என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களுடைய பேரு சில்கான் இப்னு சலாமா என்று சொல்லக்கூடியவர்கள். சில்கான் இப்னு சலாமா என்று சொல்லக்கூடியவர்கள் அபூனா இலா வந்து உறவுலே இந்த காபி இப்னு அஷ்ரஃபுக்கு பால்குடி உறவுலே சகோதரர். அவனோட பால் குடித்திருக்கிறவங்க, ஆனா இஸ்லாத்துல இருக்கிறாங்க. அபூனா இலா இஸ்லாத்துல இருக்கிறாங்க. அபூனா இலா, முகமது இப்னு மஸ்லமா, அப்பாத் இப்னு பிஷர், அதே போன்று ஹாரிஸ் இப்னு அவுஸ், அதே போன்று அபு அப்ஸ் இப்னு ஜபர் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த ஐந்து பேர்களும் முன் வருகின்றார்கள். அல்லாஹுடைய தூதரே, நிச்சயமாக நாங்க இவனுடைய கதையை முடிச்சு இவனுடைய தொந்தரவுல இருந்தே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் சஹாபாக்களையும் நாங்க நிச்சயமாக உங்களுக்காக பாதுகாத்து கொடுப்போம் என்று என்ன செய்கின்றார்கள், முன் வந்து விடுகின்றார்கள் இந்த ஐந்து வாலிபர்களும். இப்பொழுது இன்னும் சில அறிவிப்புகளில் வந்திருக்கின்றது. காபு இப்னு அஷ்ரஃபை யார் கொலை செய்து விடுவது என்று கேட்ட நேரத்திலே முகமது இப்னு மஸ்லமா முன் வருகின்றார்கள். முன் வந்து அவங்க நல்ல விவேகியான ஒரு வாலிபனாக இருந்தார்கள். என்ன செய்கின்றார்கள், அவர்கள் நபியிடத்தில் ஒரு உத்தரவு கேட்கிறாங்க. அல்லாஹுடைய தூதரே, இவ ஒரு சாதாரணமான மனிதன் கிடையாது, இவன் ஒரு பெரிய வீரனாக இருக்கின்றான், அதே போன்று ஒரு செல்வந்தன், ஒரு கோட்டையில பாதுகாப்பா இருக்கிறவன். அப்ப இவனை ஆயுதம் எல்லாம் எடுத்து அந்த அவன் கோட்டைக்குள்ள போய் அவனை தாக்குவது என்று சொன்னா இது ஒரு சாதாரண காரியம் கிடையாது, இது ஒரு பெரிய பாரிய பொறுப்பு. அதனால் நீங்க ஒரு உத்தரவு தர வேண்டும், உங்களை பத்தி கொஞ்சம் அதாவது மோசமான முறையில் அவனுக்கு அவனிடத்தில் பேசுறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுப்பீங்களா? ஒரு தந்திரம் என்ற அடிப்படையில் அவனிடத்தில் உங்களை பற்றி கொஞ்சம் மட்டத்தனமாக பேசுறதுக்கு உத்தரவு கொடுப்பீங்களான்னு கேட்கும். நபி அவங்க சொன்னாங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன், உள்ளத்தால பேசுறது இல்லையே, நாவால பேசுறதானே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இல்லாமன் உக்ரிஹ வகல்புஹு முத்மைன்னு பில் ஈமான். உஸாமத் இப்னு ஸைதுடைய விடயத்தில் அந்த வசனம் வந்தது, ஒரு மனிதர் வலுக்கட்டாயப்படுத்துகின்றார் இஸ்லாத்திலே இருந்து வெளியேற்றுவதற்காக அல்லது நபியை ஏச வேண்டும் என்று வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டால் அவருடைய உள்ளத்தில ஈமான் உறுதியாக இருக்கும் நிலையிலே நாவினால் அப்படி திட்டியதனால் அவருக்கு எந்த குறையும் குற்றமும் இல்லை என்று சொல்லுவதை போன்றுதான். இதுவும் இன்னொரு கட்டம், ஒரு யுத்த தந்திரத்துக்காக வேண்டி ஒரு பொது நலனை கருதி என்ன செய்து விடலாம், மார்க்கத்தையோ நபியையோ நபியோட உத்தரவோட திட்டுவதில் தடை இல்லை என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. இது நபியுடைய உத்தரவோட இவர்கள் இதுக்கு முற்படுகின்றார்கள். இப்பொழுது அந்த முகமது இப்னு மஸ்லமாவுக்கு நபி அவர்கள் இவனுடைய தொந்தரவு முடிய வேண்டும் என்பதற்காக வேண்டி, பிரச்சனை இல்லப்பா, என்னை பத்தி உங்களை பத்தி நமக்கு தெரியும், நீங்கெல்லாம் இஸ்லாத்துல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், என்னை பத்தி ஏதாவது சொல்லி அவனுடைய கதையை முடிச்சுட்டு வந்துருங்க, இதான் முக்கியம் என்று சொல்லி இந்த ஐந்து சஹாபாக்களை நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தயார்படுத்துகின்றார்கள். அப்பொழுது ஒரு நாள் தினம் என்ன செய்கின்றார்கள், முகமது இப்னு மஸ்லமா யாரிடத்துல, இந்த காபு இப்னு அஷ்ரஃப் இடத்துல போறான். காபு நஷரத்தில் போனா அவனுக்கு தெரியும் இவங்கெல்லாம் முஸ்லீம்கள். அப்ப எப்படி இவனோடு ஒரு உறவை ஏற்படுத்துவதாக இருந்தா என்ன செய்யணும், கண்டிப்பாக இஸ்லாத்தில் எங்களுக்கு திருப்தி இல்லை, நாங்க ஏதோ வலுக்கட்டாயப்படுத்தி இந்த இஸ்லாத்தில் இணைஞ்சிருக்கிறோம், இப்படியாக ஏதாவது பேசணும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு டயலாக் போகின்றது. என்ன நடக்கின்றது, அங்கே போய் இவர்கள் சொல்லுகின்றார்கள், காபே உங்களுக்கு தெரியும், இந்த முகமது மதீனாவுக்கு வந்த காலத்தில் இருந்து அவர் எங்களது பணங்களை எல்லாம் பறிக்கிறாரு, ஜக்காத்து சதக்கான்னு சொல்லி எங்களோட சொத்துக்களை எடுக்கிறாரு, அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு, எங்கள்கிட்ட பணங்களும் இல்லை வசதிகளும் இல்லை என்று சொன்ன நேரத்தில் இவன் உற்சாகப்படுகின்றான். காபு சொன்னா, நிச்சயமாக கொஞ்சம் காலத்தில் நீங்க அவரை விட்டு ஒதுங்கி கொள்வீங்க, நீங்க உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டு அவங்க இடத்துல அவங்களிருந்து வெளியேறி விடுவீங்க. அப்பொழுது சொல்றாங்க, முகமது இப்னு மஸ்லமா சொல்றாங்க, ஆமா அதுதான் நிலைமை, ஆனா நாங்க அவரோட சில அறுதிமானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், உடன்படிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், அதனால திடீரெண்டாப்புல என்ன செய்ய முடியாது, அவருடைய வழியில இருந்தவங்களுக்கு வெளியேற முடியாது, அவர் மார்க்கத்தை நம்ம ஏதோ போலித்தனமாவது ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அதனால திடீரெண்டாப்புல என்ன செய்ய முடியாது, அந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறது அழகில்லை நமக்கு, மக்கள் குறை சொல்வார்களே, மோசடி செய்து விட்டோம் என்று, அதனால என்ன முடிவு வருமோ என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம், அவருடைய முடிவு மோசமானதாக போய் ஒரு அழிவு வந்து விட்டது என்று சொன்னா நமக்கு தப்பிக்கொள்ளாமே என்ற மாதிரி பேசுகின்றார்கள். இந்த சாயலே பேசுகின்றார்கள். பேசி பேசி கதையை அப்படியே முத்த வைத்து என்ன செய்து விடுகின்றார்கள், சொல்லி விடுகின்றார்கள். இப்ப எங்களுக்கு வறுமை கஷ்டமாக இருக்கின்றது, அதனால ஒரு ரெண்டு மூணு கொத்து எங்களுக்கு தானியத்தை கடனாக பெற்றுவிடலாமான்னு கேட்கிறான். பிரச்சனை இல்லை, நான் நாலஞ்சு கொத்து உங்களுக்கு தானியம் என்ன செய்கின்றேன், தானியத்தை கடனாக கொடுத்து விடலாமே, அவர்களிடத்தில் சொத்துக்கள் வசதிகள் இருந்தது, யூதர்களிடத்தில் அவங்க வட்டி கொடுக்கல் வாங்கல்கள் செய்யக்கூடிய முறையும் அவர்களிடத்தில் இருந்தது, அந்த இரண்டு அல்லது மூன்று மறைக்கால் தானியத்தை கடனாக கேட்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு தந்திரம், ஒரு ட்ரிக். அப்ப சொன்னா பிரச்சனை இல்லை, ஆனா என்ன செய்யணும், அதுக்கு அடமானம் வைக்கணும். அதான் அவர்களுடைய முறை. சரி, எது அடமானம் வைக்கிறது? முஹம்மது இப்னு மஸ்லமா கேட்கிறாங்க, நீங்க உங்களோட பெண்கள் அடமானம் வைக்கணும். இடத்துல உங்களோட பெண்கள் அடமானம் வைக்கணும். அப்பொழுது முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்றாங்க, இது ஒரு கேவலமான விஷயம் அல்லவா? நீங்க தானே இவ்வளவு பெரிய அழகான ஒரு தலைவரா இருக்கிறீங்க, எங்கட பெண்கள் உங்களுக்கு சரி வருமா? சும்மா ஒரு கதைக்கு எங்கட பெண்களை வந்து உங்கள்ட்ட அடமானம் வைக்கலாமா என்று சொல்லி கதை அப்படியே மாத்துறாங்க. சரி, எப்படின்னா பிள்ளைகள் அடமானம் வைக்கணும், உங்களோட பிள்ளைகள் அடமானம் வைக்கணும்னு சொல்றாங்க. அதுவும் சரிப்பட்டு வராது. முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்றாரு, அதுவும் சரிப்பட்டு வராது. என்று சொன்னால், அந்த பிள்ளைகளை உங்களிடத்துல அடமானம் வச்சா பிற்காலத்தில் ஏதாவது அந்த பிள்ளைகள் ஏனைய பிள்ளைகளோட சண்டைகள் எடுத்துக்கொண்டா அவங்க எப்படி பேசுவாங்க? இவன்ட வாப்பா வந்து ரெண்டு மரக்கால் தானியத்துக்காக வேண்டி அடமானம் வைக்கப்பட்டவன் தானே நீ என்று சொல்லி இழிவாக பேசினா அது எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லதில்லையே, அதனால இதுவும் சரிப்பட்டு வராது. ஆனா என்ன செய்யறது, எங்களிடத்துல ஆயுதம் இருக்கின்றது. பாருங்க, எங்களிடத்துல ஆயுதம் இருக்கின்றது, அந்த ஆயுதங்களை நாங்க அடமானமா வைக்கிறோம். இப்ப இந்த ஆயுதத்தை உள்ள கொண்டுறோம் எப்படியாவது, இந்த ஆயுதத்தை கோட்டைக்குள்ள கொண்டதுக்கு தான் இந்த தந்திரம் எல்லாம். ஆயுதம் எல்லாம் எங்கள்ட்ட இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது. என்ன வெப்பன்ஸ்? என்ன இந்த வெப்பன்ஸ்கள் கிடையாது, அங்க இருந்தது வாளும் கத்தியும் இந்த இப்படியான சின்ன சின்ன ஆயுதங்கள் தான். இந்த ஆயுதங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றது, இதை அடமானம் வைத்து நீங்க இந்த இரண்டு மூன்று மரக்கால் தானியத்துங்களுக்கு கொடுத்து விடுங்கள் கடனாக. அப்போ ஓம்படுகின்றான். சரி, இது கரண்டி தானே, உத்தரவாதம் தானே. ஆகவே இப்படியாக கதையை கொடுத்து அவனுடைய நம்பிக்கையை இவர்கள் பெற்று விடுகின்றார்கள். நம்பிக்கையை பெற்று விட்டு அதே போன்று யாரு, அபூனா இலா, இவருடைய உறவுல வந்து பால்குடி சகோதரர் அபூனா இலா, இவர்களும் இதே போன்று நடந்து கொள்கின்றார்கள். மறுநாள் சென்று அவர்களை இப்படியே கதையை கொடுக்கின்றார்கள், கதையை கொடுக்கின்றார்கள். என்ன செய்யறது, இப்படித்தான் நிலைமை. நாங்க இஸ்லாத்தை ஏற்றதில் இருந்து இந்த முகமதை பின்பற்றதில் இருந்து இப்ப உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாது என்ற ஒரு நிர்பந்தமான நிலையில இருக்கிறோம் என்று சொல்லி அப்படியே கதையை அளந்து முகமது இப்னு மஸ்லமா பேசினதை போன்றே இவர்களும் என்ன செய்கின்றார்கள், அபூனா இலாவும் பேசுகின்றார்கள். அபூனா இலாவும் பேசுகின்றார்கள். பேசி பேசி அவனுடைய நம்பிக்கை அப்படியே பெற்றுக் கொள்கின்றார்கள். இப்படியே வந்து ஏனைய அபூனாயிலா சொல்லுகின்றார்கள், என்னோடு இன்னும் சில பேர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்குது, அவர்களே உன்னிடத்தில் நாளை கூட்டு வர்றேன்னு சொல்லி தொடர்ந்து, இது ஒரு நாள் இல்ல, இது வந்து பல நாட்களாக நீடிக்கின்றது. இந்த சந்திப்புகள் பல நாட்களாக நீடித்து போய் வந்து எந்த அளவுக்கு சொன்னா, இப்ப சாதாரணமா அவனுடைய கோட்டைக்குள்ள இந்த நாலு ஐந்து பேர்களுக்கும் ஆயுதம் தரித்தவர்களாக உள்ள போய் வரலாம், அவனோட உறவாடுறது கதைச்சிட்டு இருக்கிறது, இப்படியாக உறவாடலாம் என்று ஒரு நிலைமை ஏற்பட்டு அளவுக்கு இவர்கள் மிக நெருக்கமாக யாரோட, இந்த காபு பின் அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடிய இந்த யூதனோட பழகி விடுகின்றார்கள். மிக நெருக்கமாகவே பழகி விடுகின்றார்கள். இப்படி பழகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கின்றார்கள், ஒரு நாள் தினம், அது வந்து 14வது தினம், அதாவது 14வது இரவு, இந்த பௌர்ணமி தினம், பூர்ண சந்திரனுடைய ஒரு நாள். அப்பதான் கொஞ்சம் இருளும் இல்லாம நல்ல கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு இரவுல என்ன செய்கின்றார்கள், இந்த குறிப்பிட்ட இந்த திட்டத்தை தீட்டிய குறிப்பிட்ட இந்த ஐந்து சஹாபாக்களும் நபியிடத்திலே வருகின்றார்கள். நபியிடத்திலே வந்து, அது வந்து ரபியுல் அவ்வல் மாதம், மூன்றாம் ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 14வது நாள் இரவுலே நபி இடத்திலே வருகின்றார்கள். எந்த இடத்துல, நபி அவர்களுடைய வீட்டிடத்திலே வந்து நபி இடத்திலே சொல்லுகின்றார்கள், இன்றைய இரவுலே நாங்கள் எங்களுடைய இந்த திட்டத்தை நாங்கள் என்ன செய்ய போறோம், நிறைவேற்றப் போகின்றோம். இந்த காபு அஷ்ரஃபை கொலை செய்வதற்கான இந்த சதி முயற்சியை நாங்கள் இன்று நடவடிக்கையை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று நபி அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். நபி அவர்களும் அவர்களுக்கு துவா செய்தவர்களாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய பெயரோடு நீங்கள் வெளியாகுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி போறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. ஆனாலும் நபியுடைய துவா இருந்ததே அந்த உத்தரவாதத்தோடு இவர்கள் வெளியேறி செல்லுகின்றார்கள். வெளியேறி செல்லக்கூடிய நேரத்திலே காபு ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னார்கள், முஹம்மது பின் மஸ்லமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க இந்த சஹாபா கழுத்துல, ஏனைய நான்கு தோழர்கள் சொன்னாங்க இப்படித்தான் நடந்து கொள்றது, இப்படித்தான் இந்த முறை, இப்படித்தான் இந்த முறையிலேதான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை நான் அழைக்கிறது, அழைத்து அவன் வெளியே வருவான். வெளியே வரக்கூடிய நேரத்தில் நல்ல நறுமணம் கமலத்தான் வருவான். இரவு நேரத்தில் குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தில் அவன் நறுமணம் கமல இருக்கிற ஒரு மனிதன், அதனால நல்ல நறுமணம் பூசி இருப்பான். எப்படியாவது நான் அவனுடைய தலையை முத்தமிடுவதற்கு நான் முயற்சி பண்ணி தலையை முத்தமிட்டு நான் அவனை கட்டி அணைத்து கொண்ட மாத்திரத்தில் நீங்க கதையை முடித்து விட வேண்டும், நீங்க அவனை அறுத்து விட வேண்டும் என்ற அந்த திட்டத்தை சரியாக பிளான சரியா சொல்றாங்க. ஏறத்துல ஏனைய சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டு முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கின்றார்கள், அந்த கோட்டையை நோக்கி இந்த நான்கு ஐந்து பேர்களும் பயணிக்கின்றார்கள். அவர்கள் அப்படியே போகின்றார்கள். போன நேரத்திலே முஹம்மது பின் மஸ்லமா உரத்த சத்தத்திலே கூவி அழைக்கின்றார்கள், அல்லது அபூ நாயிலா இரண்டு பேர்ல ஒருத்தர் வந்து உரத்த சத்தத்திலே கஅப் இப்னு அஷ்ரஃபை கூவி அழைக்கின்றார்கள் இரவு நேரத்தில். அப்பொழுது அவன் குடும்பத்தோட மனைவியோட அந்த வீட்டில் இருந்த நேரத்தில் வெளியேறுவதற்கு முற்படுகின்றான், வெளியேறுவதற்கு முற்படுகின்றான். முற்படக்கூடிய நேரத்தில் அப்பதான் அவன் அந்த மனைவியை புதிதாகத்தான் மணந்திருந்தான், பல மனைவிகள் இருந்திருப்பாங்க, அதுல புதிதாக மணக்கப்பட்ட ஒரு மனைவி. ஆகவே இந்த நேரத்தில் இவன் வெளியேறக்கூடிய நேரத்தில் அந்த மனைவி சத்தம் இடுகின்றால், இந்த நடுநிசியில் யாருதான் வெளியேறுவது, இந்த குரல்ல இருந்து இரத்த துளிகள் வடிவதை போன்று எனக்கு தென்படுகின்றதே என்று ஒரு வார்த்தை இந்த பெண்மணி சொல்லுகின்றான். அப்பொழுது காபு வந்து அதை அலட்சியப்படுத்தவே இல்லை. காபு என்ன சொல்றாரு, அது யார் வந்திருக்கிறாரே, வளமையாக வந்து போகக்கூடிய முஹம்மது பின் மஸ்லமாவும் என்னுடைய பால்குடி சகோதரர், என்னோட சகோதரர் யாரு, யாரே என்னுடைய சகோதரராகிய அடுத்த சஹாபி அவர்கள் அபூனா இலாண்டு சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரர் தான் வந்திருக்கிறாங்க, இவங்க எனக்கு மோசடி செய்வார்களா? ஒரு சங்கையான மனிதனை பொறுத்தவரையில் அழைக்கப்பட்டால், ஒரு வாழ் வீச்சுக்காக அழைக்கப்பட்டாலும், ஒரு ஈட்டி தாக்குதலுக்கு அழைக்கப்பட்டாலும் போவதுதான் சிறந்தது. அது அரபியர்களுடைய பழமொழி இருந்தது. ஒரு சங்கையான கண்ணியமான மனிதனாக இருந்தா ஒரு ஈட்டியால் தாக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டாலும் பின்வாங்க கூடாது, அழைத்தால் போக வேண்டும் என்ற ஒரு வீராப்பு அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்று கோட்டையில் இருந்து வெளியேறி கொஞ்சம் கொஞ்சமா வருகின்றான். வந்த நேரத்திலே என்ன செய்கின்றார்கள், அதாவது முஹம்மது பின் மஸ்லமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஏற்கனவே சொல்லி இருந்ததை போன்றே இப்படியாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் வருகின்றான். வந்ததும் முஹம்மது பின் மஸ்லமா அவனை நெருங்குகின்றார்கள், அபூ நாயிலாவும் நெருங்குகின்றார்கள். நெருங்கி அப்படியே பேச்சை ஆரம்பிக்கின்றார்கள். பேச்சை ஆரம்பித்து கதை அளந்து கொண்டே சொல்லுகின்றான். இப்படியே இந்த இடத்துல பேசுவதை விட முன்னால் இருக்கக்கூடிய ஷேபுல் அஜூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கணவாய் இருக்கின்றது, அந்த கணவாய் பக்கமாக போய் எங்களுடைய பேச்சை தொடரலாம் தானே என்று சொல்லி அந்த கோட்டையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெளியேற்றிக் கொண்டே வருகின்றார்கள். வெளியேற்றிக் கொண்டு வந்து அப்படியே கதை கலந்து கொண்டே போகக்கூடிய வழியில இவர்கள் சொல்லுகின்றார்கள், முஹம்மது பின் மஸ்லமா, இன்றைய இரவுல நான் நுகர்ந்ததை போன்ற ஒரு நறுமணமே இல்லையே, இவ்வளவு அழகான நறுமணம் இருக்கின்றதே என்று சொன்ன நேரத்தில் இவன் ஒரு பெருமை வருகின்றது, பூரிப்பு வருகின்றது. ஆமா, உனக்கு தெரியாத அரபிகளிலே மிக மனமான பெண்ணை தானே வச்சிருக்கிறேன், அதனால் அவ்விடத்துல நான் எவ்வளவு மனமாகத்தான் இருக்கணும் என்று பெருமையா பேசுறான். என்ன செய்யறது, அரபிகளத்தில் இருக்கக்கூடிய மிகவுமே மனமான பெண்ணை தான் நான் மணந்திருக்கின்றேன். அப்படி என்று சொன்னால் அவளிடத்தில் நான் எவ்வளோ நறுமணம் கமல இருக்க வேண்டும் என்று பெருமையோட மமதையோட பேசுகின்றான். அப்ப அப்படியே கொஞ்சம் நடந்து போற நேரத்தில் அப்ப அந்த நறுமணத்தை கொஞ்சம் எனக்கும் நுகர்ந்து பார்க்கலாமா, எனக்கும் நுகர்ந்து பார்க்கலாமா, அதுல என்ன பிரச்சனை, நுகர்ந்து கொள்ள என்று சொன்னதும் தலையை குனிய வைக்கிறான். இவங்க நுகர்கின்றார்கள். அப்ப ஒரே அடியில் என்ன செய்ய முடியாது, அறுக்க முடியாது, வெட்ட முடியாது. இன்னும் கொஞ்சம் நடக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நடந்து போற நேரத்தில் மீண்டும் ஒரு முறை தலையை நுகர்ந்து பார்க்கலாமா, மோந்து பார்க்கலாமா, ஆமா பிரச்சனை இல்ல. அப்ப அவர்களும் மணந்து பாருங்கப்பா இவ்வளவு நறுமணமாக இருக்கின்றது. அடுத்த சஹாபாக்களுக்கும் என்ன செய்கின்றார்கள், கூட இருந்த மூன்று நான்கு சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள், நீங்களும் கொஞ்சம் மணந்து பாருங்க, நல்ல நறுமணமாக இருக்கின்றதே, நல்ல மனம் வீசுகின்றது இவருடைய தலையில, நண்பருடைய தலையில இருந்து என்று சொல்லி இப்படியே இரண்டு மூன்று தடவைகள் அப்படியே முத்தமிட்டு மூன்றாவது அல்லது நான்காவது தடவை முத்தமிடக்கூடிய நேரத்தில் அப்படியே கட்டு அணைத்துக் கொண்டு தூணக்கும் அது அல்லாஹுடைய எதிரியை நீங்கள் பதம் பார்த்து விடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே எஞ்சியிருந்த சஹாபாக்கள் மிக வேகமாக இவனை தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவன் ஒரு வீரனாக இருந்தா, ஒரு வாலிபனாக ஜவானாக இருந்தா, ஆனால் லேசாக அவனை வீழ்த்த முடியவில்லை. அங்கே என்ன செய்கின்றார்கள்? அபு நாயிலா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் உடனடியாக முஹம்மது இப்னு உஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கத்தியை எடுத்து என்ன செய்து விடுகின்றார்கள்? அவனுடைய தொப்புளுக்கு கீழால் அப்படியே மர்ம உறுப்பு வரைக்கும் அவனை அப்படியே அறுத்து விடுகின்றார்கள். மிக வேகமாக தாக்க அப்படியே அவன் சரிந்து விடுகின்றான். மிக பெரிய சப்தத்தோட அவன் சாய்ந்து விடுகின்றான். செத்தே கீழே விழக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருந்த பனு நதீர் கோத்திரத்தினர்கள் அவர்களுடைய வீடுகளில் எல்லாம் இந்த நடுநிசையில் ஏதோ ஒரு பெரிய அபாயம் நிகழ்ந்திருக்கின்றதே என்று சப்தமிட்டு அவர்களுடைய என்ன செய்கின்றார்கள்? தீகளை எல்லாம் மூட்ட ஆரம்பிக்கின்றார்கள், நெருப்புகள் எல்லாம் மூட்ட ஆரம்பிக்கின்றார்கள். இப்பொழுது இவர்கள் வேகமாக ஓடி மதீனாவை நோக்கி ஓட்டம் பிடிக்கின்றார்கள். அந்த இரவுல நடந்த சம்பவம் என்ற காரணத்தினால் அங்கே இருந்த சஹாபாக்கள் ஒருவர் தான் யாரு, அந்த ஹாரிஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அல் ஹாரிஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து என்ன செய்து விடுகின்றார்கள்? அவர்களுக்கு இந்த ஒரு சஹாபியுடைய வால் முனையில நுனையில இருந்து ஒரு அடிபட்டு விட்டது, ஒரு கீறு விழுந்து விட்டது. அதனால் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இவர்களோட சேர்ந்து ஓட முடியவில்லை. அவங்க கொஞ்சம் காயப்பட்டிருந்தாங்க. இவங்க கொஞ்சம் தூரம் வெகு தூரம் வந்ததற்கு பின்னால் பார்த்தால் ஹாரிஸை காணவில்லை. கொஞ்சம் நேரம் தங்கி இருந்து அவரையும் சுமந்து கொண்டு நபியிடத்திலே வருகின்றார்கள். நபியிடத்திலே வந்து தக்பீர் சொன்னவர்களாக பக்கீ இடத்திலே வருகின்றார்கள். வந்த நேரத்திலே நபியவர்களும் தக்பீர் சொல்லுகின்றார்கள். நபியவர்களும் தக்பீர் சொல்லுகின்றார்கள். அஃப்லஹத்தில் வுஜூ, இந்த முகங்கள் வெற்றி பெற்று விட்டது, இந்த முகங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லா, உங்களுக்கும் வெற்றி தான் கிடைத்திருக்கின்றது என்று அப்படியே தலையை எடுத்துக்கொண்டே வந்திருந்தாங்க. காபு இப்னு அஷ்ரஃபுடைய தலையை எடுத்துக்கொண்டு நபிக்கு முன்னால கொண்டு அதை உறுதிப்படுத்தினான். இதா இதோ அவனை கொலை செய்து விட்டேன் சொன்னதுக்கு பின்னாடி நபியவர்கள் அவர்களுக்காக துவா செய்து அந்த ஹாரிஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காயம் பட்ட இடத்துக்கு அவர்களுடைய சிலையை தலைவிடுகின்றார்கள். அதனால் அவர்களும் குணமடைந்து விட்டார்கள். இந்த சம்பவத்தோட மதீனாவுல ஒரு பெரிய பயம், மதீனாவுல யூதர்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருந்தது. யாராவது முஹம்மதையும் தோழர்களையும் எதிர்த்து கொஞ்சம் கூட பேசினாலும் அங்கே முடிவு இப்படித்தான் போய்விடும். இவ்வளவு பெரிய தலைவனுக்கே இந்த கதி என்று சொன்னா நாங்க இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகின்றார்கள். ஆகவே பெட்டி பாம்புகளை போன்று மீண்டும் அவர்களுடைய பொந்துகளிலே அடைந்து விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இன்னும் ஒரு கட்டம் முன்னேறுகின்றார்கள் இஸ்லாமிய பிரச்சார பணியிலே. அதுக்கு பின்னால் இன்னும் சில நிகழ்வுகள் நடந்து அதை தொடர்ந்துதான் அதே ஆண்டு ஹிஜ்ரி 3வது ஆண்டு ஷவ்வால் மாதத்திலேதான் மிக முக்கியமான யுத்தமாகிய உஹது போர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யுத்தமும் யுத்தத்தையும் நபியும் சஹாபாக்களும் சந்திக்க நேரிட்டது. அடுத்த வார தொடரில் இன்ஷா அல்லாஹ் அந்த விளக்கங்களை பார்க்கலாம். இன்று கொஞ்சம் நீடித்தது விஷயம் இன்ஷா அல்லாஹ் சம்பவத்தை சொல்லி முடிக்கணும் என்றதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துட்டோம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.